இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக சகோதரர் கருணாகரன் அவர்கள் ஜெபிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கற்பிக்கிற பாடங்கள் ஆண்டவரே எங்கள் உள் மனதில் இருந்து ஆண்டவரே விலகாது இருக்கும்படியான எல்லா கிருபைகளும் தந்தருமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. அந்தபடியாக ஆண்டவரே இதோ கிளாஸை எடுக்கிறவர்களும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அதன் பயன்படுத்தி கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே இன்னும் மீதமுள்ள வேலையிலும் உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களோடு இருந்து உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மேலான ஞானமும் புத்தியும் கிருபைகளும் எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.
அன்பார்ந்த சகோதரர்களே, இப்பொழுது நம்ம அர்மகதோனும் உலகத்தின் முடிவும் இந்த தலைப்புல இந்த பாடத்தை நாம பார்க்க போறோம். அதற்காக சகோதரர்களே அன்புடன் கிறிஸ்துக்கள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக. இந்த வாரத்திலும் கூட தேவன் நம்மளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து நம் அனைவரும் சந்திக்கவும் இந்த ஒரு சந்திப்பில் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பகிர்ந்து கொள்ளவும் கிடைத்த இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்புக்காக முதலாவது அவருக்கு நம்ம தொடர்ந்து கூட நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டுமல்ல, வாஞ்சோடு தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தினத்திலே நம்மளுடைய பாடமானது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா கடந்த சில வாரங்களாகவே மிகவும் ஆழமான சில விஷயங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். கர்த்தராக இயேசுனுடைய இரண்டாம் வருகை மற்றும் இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை, அதைத் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யம் சம்பந்தப்பட்ட, அதிலே மறைந்திருக்கிற தேவனுடைய ராஜ்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மற்றும் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கறது அது கூட அதனுடைய தொடர்புடைய பாடமாக இருக்குது. ஆர்வீகதோனும் உலகத்தினுடைய முடிவும். இன்றைக்கு நம்ம உலகத்தில் இந்த டாபிக் இந்த ஒரு பாடமானது உலகத்தின் அனைத்து ஜனங்களையும் கவரக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க உலகத்தின் ஜனங்கள். இன்னைக்கு இந்த உலகம் முடிவு, இந்த உலகத்தின் முடிவு பற்றி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறத நம்ம பார்க்குறேன். அநேகர் அநேக வருடங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க உலகத்தின் முடிவு பற்றி. இன்னும் அநேக எதிர்பார்ப்புகள் இந்த உலகத்தில் இருந்துச்சு. குறிப்பாக 2000 இந்த உலகம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதனால்தான் ஜீசஸ் படம்ல பார்க்கும்போது இப்படி காமிக்கிறார் இல்லைங்களா, அப்படின்னா என்னவாமா 2000 அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 2000 அது நடக்கவே இல்லை. அதுக்கு முன்பாகவே 1984 அந்த ஒரு வருஷம் நிர்ணயம் பண்ணாங்க. ஆனால் அந்த வருஷத்தில் கூட ஒன்றுமே நடக்கும். இப்போ 2000 முடிஞ்சு 2009 கூட ஆகி விட்டது நம்ம பார்க்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஒருத்தர் பேப்பர்லாம் படிப்பிட்டுக்கிறார் 2012 சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் இவர் எல்லாவற்றையும் விட தேவனுடைய வசனம் அது ரொம்ப மேலும் இருக்குது. ஏன்னா சத்திய வசனத்தில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தேவனுடைய வசனங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு தெரியப்படுத்துகிறத நம்ம பார்க்குறாங்க. அப்போ இன்னைக்கு உலகத்திலே இந்த உலகத்தின் முடிவை பற்றி அநேகர் அநேக விதமும் பேசுறாங்க. உலகம் முடியுது எல்லா மதத்துக்காரங்க தான் சொல்றாங்க, கிறிஸ்தவர் மட்டும் இல்லை. உலகத்தில் யாரை கேட்டால் கூட இது ஒரு கலிக்காலம்ன்றாங்க, இது முடிவு காலம்ன்றாங்க, அப்புறம் இது முடிஞ்சு வேற ஒரு காலம் நல்ல காலம் பிறக்குதுன்றாங்க. இப்படி எல்லாம் பலவிதமான பேச்சுக்கள் இந்த உலகத்தில் அடிபட்டு வருது. இதற்கு ஆதாரமாக அநேக படங்கள் கூட எடுத்துக்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்காவில் மிக பிரபலமான ஒரு படம் இந்த ஒரு பேர்ல தான் எடுத்தாங்க, அருமகதோன் அப்படிங்கிறது. ஆறுமுகதோன் அதனுடைய மைய கருத்து இந்த உலகத்தின் முடிவு வச்சுதான் இந்த உலகத்து அந்த படத்தை அவங்க எடுத்தாங்க. ஆனாலும் கூட உலகம் எப்படி முடியும், உலகம் எந்த அளவுக்கு முடிஞ்சு மீண்டும் ஒரு நல்ல காலம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் என்கிற அந்த சத்தியங்கள் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அது நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் உலகத்தின் முடிவு பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கும் போது மனுஷங்களுடைய எதிர்பார்ப்புகளும் மனுஷங்க நினைக்கிற மாதிரி நடக்கிறதும் அது கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு மனுஷங்களே சோர்ந்து போறாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கிறது இல்லை, அதுதான் விஷயம். நம்ம அநேக தலைப்புகளை நம்ம பார்த்துருக்கிறோம், நம்ம எதிர்பார்த்துட்டுக்கிறோம், அது நடக்கிறது இல்லை. தேவன் அதனால சொன்னார், உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகளே கிடையாது, உங்களுடைய யோசனைகள் என்னுடைய யோசனைகளே கிடையாது, என்னுடைய திட்டம் வேற, உங்களுடைய திட்டம் வேற, இல்லைங்களா? அப்ப நம்மளாம் மனுஷங்கள் இருக்கும் போது நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய எதிர்பார்ப்பு இதெல்லாம் வந்து ஒரு வரையறுக்கப்பட்டது, ரொம்ப ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்கும். ஆனா தேவனுடைய பார்வை அது சர்வ ஞானம் உள்ளது, அவருடைய திட்டம் அவருடைய பிளான் எல்லாம் வந்து ரொம்ப பெருசு. அதை வந்து நம்ம தேவனுடைய வார்த்தைகளின் மூலம் ரொம்ப நிதானமா பகுத்து படிக்கும் போது, அவருடைய புஸ்தகத்தில தேடி வாசிக்கும் போது அவைகள் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த உலகம் எவ்விதமாக முடியும், ஆரம்பிக்கதோன் என்றால் என்ன என்பதை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது இந்த இரண்டாம் உலகம், அதாவது அப்போஸ்தலர் பேதுரு சொல்லுகிறார் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் எத்தனை உலகங்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார், மூன்று உலகங்கள் இல்லைங்களா. மூன்று உலகங்கள் என்பது இன்னொரு வகையில சொல்றோம்னா எப்படி சொல்லலாம்னா, மூன்று காலப்பகுதிகள், மூன்று முக்கியமான காலப்பகுதிகள் தான் மூன்று உலகங்களாக பேசுறார். மூன்று உலகம்னா ஒரு உலகத்தை எடுத்துட்டு இன்னொரு உலகம் புதுசா உருவாக்கி, இது எடுத்துட்டு இன்னொரு புதுசா, இன்னொரு, அப்படி தேவனுடைய திட்டம் இல்ல. மூன்று உலகங்கள் என்றால் உங்களுக்கு நல்லா தெரியும், மூன்று காலப்பகுதிகள் அல்லது மூன்று யுகங்கள். அப்போ இதுல வந்து அந்த மூன்று காலங்கள் என்று சொல்லும் போது இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், எதிர்காலம், அவ்வளவுதான். இதுதான் மூன்று உலகங்களாக வேதாகமத்துல அப்போஸ்தலர் பேதுருவும் அப்போஸ்தலர் பவுலும் பேசியிருக்கிறான், ஏற்கனவே பார்த்துக்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் எந்த வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டார், மூன்றாம் வானம். அப்ப மூன்றாம் வானம் என்பது மேல இல்ல, மூன்றாம் உலகம் பற்றிய தரிசனங்களே அவர் பார்த்ததாகத்தான் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நம்ம ரொம்ப முன்னாடியே பார்த்துட்டு அந்த வகுப்புகளை. அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு, இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் எத்தனாவது உலகம், இரண்டாம் உலகம் இல்லைங்களா. இந்த இரண்டாம் உலகத்தை பத்தி அப்போஸ்தலர் பவுல் நல்ல அருமையான ஒரு பேர் கொடுத்துக்கிறார். இரண்டாம் உலகத்துக்கு என்ன பேர், கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல நம்ம படிக்கலாங்க.
கலாத்தியர்,
இப்பொழுது இருக்கிற ஒல்லாத பிரபஞ்சம். அப்ப இந்த உலகத்தை பத்தி எப்படி சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, The present evil world, பொல்லாத பிரபஞ்சம், அதுதான் இந்த இரண்டாம் உலகத்தை பத்தி அப்போஸ்தலர் பவுல் சொல்றாங்க. அப்ப இந்த இரண்டாம் உலகம் இன்னொரு நூறு வருஷம் இருக்கணும்னு யாராவது விரும்புறீங்களா, யாராவது விரும்புறீங்களா? ஒரு நூறு வருஷம் இதே மாதிரி போட்டு இந்த உலகம், இல்ல இன்னொரு ஆயிரம் வருஷம் போட்டு அப்படி யாராவது விரும்புறீங்களா? கண்டிப்பா யாருமே நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் இல்லைங்களா. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஏன் விடுவிங்கிற மாதிரி இல்லைங்களா, மனிதர்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் கஷ்டங்கள் அவங்களுடைய வேதனைகள்லாம் பார்க்கும்போது இது எப்பெல்லாம் முடியுங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கணும். அப்ப இதை பத்தி தேவன் கொடுத்துருக்கிறார், வாக்கு தத்தம் அங்க சொல்லிட்டு இருக்கிறார். இங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வகுப்பை நம்ம ஸ்டார்ட் பண்றது எந்த வசனத்துல இருந்தேன்னா, ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல நம்ம பார்க்கலாம்.
இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு.
இங்க நம்ம பார்க்கும் போது அங்க அப்போஸ்தலர் பேதுரு இரண்டாம் உலகத்தினுடைய முடிவு பத்தி தெளிவாக அங்க பேசுகிறார். அப்போ இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் எப்படி அழிய போகுதுன்னு சொல்றாருன்னா, அக்னியினால இல்லைங்களா, அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அக்னிக்கு இரையாக வைக்கப்படும், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவு எதன் மூலம் வருகிறது என்று சொல்லி பார்க்கும் போது, நெருப்பின் மூலம், நெருப்பு. அப்ப இது வந்து நேரடி அர்த்தமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா, அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எவ்விதமாக நெருப்பு இந்த உலகத்தை அழிக்கும், இந்த இரண்டாம் உலகத்தை அழிவுக்கு கொண்டு வரும், அதை நம்ம பார்க்கும் போது அடுத்ததுல அதுலயே பத்தாம் வசனத்தில் முடிவு பத்தி எந்த வகையில இது முடியும் அப்படிங்கறத பத்தி அந்த விஷயம் அந்த வசனம் சொல்லுது. கர்த்தருடைய நாள் இரவில திருடன் வருகிற விதமாக இருக்கும், அப்பொழுது
வானங்கள் மடமட என்று அகன்றிருக்கும், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிளிகளும் எரிந்து அழிந்துப்போம்.
பாத்தீங்களா, அப்போ இந்த இடத்துல அந்த நெருப்பு வரும்போது என்ன ஆயிடுவோமா, வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். அப்ப வானங்கள் மடமடவென்று அகன்று போகணும்னா மேல பாக்குற வானமா, அது இல்ல. வானங்கள் என்பது எது கடையாளம், வானம் பூமி என்பது உங்களுக்கு நல்லா தெரியும், அது அடையாள மொழியில பேசப்பட்டிருக்கு. அப்ப வானம் என்று சொல்லும் போது கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சி, அதுதான் வானங்கள். வானம் வானங்கள், அது ப்ளூரல் இருக்குதுங்க. அப்ப வானங்கள் என்று சொல்லும் போது பிசாசம் அவனை சேர்ந்த அவனுடைய கட்டுப்பாடு இருக்கிற தூதர்களுடைய அரசாட்சி. பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதான் வானங்கள் அப்படி சொல்றாங்க. விசுவாசனுடைய கட்டுப்பாட்டில் பல வகையான முறையில இந்த உலகத்தை அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் வானங்கள், அந்த பிசாசுடைய ஆட்சி அமைப்புகள் மடமட என்று அகன்று போகும், அதுதான் வானங்கள் மடமட என்று அகன்று போகும். அப்புறம் பூதங்கள் வந்து உருகி போகும். பூதங்கள் என்று சொல்லும் போது எலிமெண்ட்ஸா, இப்ப இந்த பூமியை வந்து எதனால் உருவாக்கப்பட்டிருக்குது, எலிமெண்ட்ஸ் இல்லைங்களா. அப்ப எலிமெண்ட்ஸ் எரிஞ்சிருமா, உள்ள இருக்கிற மூலகங்கள் எல்லாம் எரிஞ்சிடும், அதை பத்தி பேசுறாரா அப்படின்னா அதை பத்தி இல்ல. பூமி என்பது உங்களுக்கு நல்லா தெரியும், பூமி ஒரு அடையாளம், வானம் ஒரு அடையாளம், பூமி ஒரு அடையாளம். பூமி என்பது கண்ணுக்கு தெரிகிற மனிதர்களுடைய அரசாட்சி. அப்ப அந்த கண்ணுக்கு தெரிகிற மனிதர்களுடைய அரசாட்சி வெந்து உருகி போகும். அப்புறம் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் அப்படின்னு சொல்லும் போது இது நேரடி அர்த்தம் எடுத்தாக்கா அது மாதிரி தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் கிடையாது. பூமி இந்த பூமியை எரிச்சு நீங்கள் சர்வசாதாரணமா பேசுறாங்க, பூமி வெந்து சாம்பல் பண்ணிட்டு வேற பூமியை ரெடி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. ஆனா பூமியை எரிச்சுட்டு சாம்பல் பண்ணிட்டு வேற பூமி ரெடி பண்ற அளவுக்கு இங்க என்ன அவசியம் இருந்துச்சு? பூமி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? இப்படி சுத்திட்டு கருத்து இப்படி சுத்துதா, இப்படி மாட்டேன் இந்த மாதிரி சுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுதா? அப்படிலாம் ஒண்ணுங்க உள்ளாதுங்க. அது எப்படி உருவாக்கப்பட்டதோ அதே மாதிரி அது போயிட்டு இருக்கு. பூமியில வாழ்கிற ஜனங்கள் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த இடத்துல நேரடி அர்த்தம் சொல்ல முடியாது. அப்ப பூமி, பூமியும் பூதங்கள் வெந்து உருகி போகும் என்பது அது அடையாள முடியாது. அதே டைம்ல அதை நெருப்பெடுத்து பத்த வைக்க முடியாது. அப்ப மூலகங்களை நெருப்புல பத்த வச்ச எரியுமா? அது மாதிரி இல்லை. அது மட்டும் இல்ல, பூமியில் உள்ள கிரியைகள் எரிந்து அழிந்து போகும் அப்படின்னு சொல்லும் போது அது கூட பூமியில் இருக்கிற கிரியைகள நெருப்பு பத்த வைக்க முடியுமா? இன்னைக்கு பொல்லாத உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற கிரியைகள் பற்றி அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது அது நம்ம படிக்கணும் கண்டிப்பா. கலாத்தியர் 5:19-21
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, வில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கையாட்டுகள் முதலானவைகளே.
இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம ரொம்ப நல்லா தெரியும். இதை பத்தி அப்ப இந்த உலகத்தில் நடக்கிற பொல்லாத காரியங்கள் பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த கிரியைகள் எரிந்து அழிந்து போகும் என்று சொல்லும் போது இது நேரடியாக இப்போ பொறாமை எடுத்து நெருப்புல பத்த வைக்க முடியுமா? பெட்ரோல் ஊத்தி அதெல்லாம் முடியாது. அப்போ இதெல்லாம் வந்து நேரடி அர்த்தமாக நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது. அப்போ பூதங்கள் வெந்து உருகி போகும் அப்படின்னா இந்த பூமி இருக்கணும் அப்படின்னா அந்த எலிமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதே போல இந்த கண்ணுக்கு தெரிகிற மனிதருடைய அரசாட்சி, பூமி என்பது கண்ணுக்கு தெரிகிற மனிதருடைய அரசாட்சி நிக்கணும்னா அதுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் அதுதான் பூதங்கள். அது என்ன பூதங்கள்னா பஞ்சபூதங்கள் இல்லை, மாறக 4 தூண்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். அப்ப இந்த உலகத்தின் ஆட்சி அமைப்புகள் நடக்கணும்னா 4 தூண்கள் கண்டிப்பா வேணும். அது நம்மளுக்கு நல்லா தெரியும், அரசியல், சமுதாயம், பொருளாதாரம், மதம். 4 தூண்கள் இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கணும். இந்த 4 தூண்கள் இல்லாமல் வேற 5வது தூண்கள் வந்து நம்ம இப்படி யோசித்தா கூட வர்றதில்லை. அதனால கவர்மெண்ட்ஸ் முதலாவது, அப்புறம் சமூக அமைப்புகள், அப்புறம் பொருளாதாரம், பணம் சம்பந்தப்பட்டது, வியாபாரம் இல்லைங்களா, வியாபாரம் பணம் எல்லாம் உண்டு. அது இல்லாம மதங்கள், 4 தூண்கள் இந்த உலகத்தை, இந்த உலகத்துல ஆட்சி அமைப்புல தூண்களாக விளங்கி கொண்டிருக்கு, அதுதான் பூதங்கள். பூதங்கள் வெந்து உருகி போகும் அப்படி சொல்றார். அப்புறம் கிரியைகள் எரிந்து அழிந்து போகும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப இதெல்லாம் அடையாள மொழி இருக்கும் போது நெருப்பு என்பது கூட என்னவாகத்தான் இருக்கணும், நேரடி அர்த்தமாக நம்ம சொல்லவே முடியாது. அப்ப நெருப்பு எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா, இப்ப எப்படி நெருப்புல ஒரு பொருள் போட்டா அது வந்து அழிந்து விடுமோ, அது போல நெருப்பு என்பது நிரந்தரமான மற்றும் முழுமையான அழிவுக்கு அடையாளம். அப்ப பைபிள்ல நெருப்பு என்பது எதற்கு அடையாளம், நிரந்தரமான அழிவுக்கு அடையாளம், நிரந்தரமான மற்றும் முழுமையான அழிவுக்கு அடையாளம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம புரிஞ்சதுக்கு அப்புறம் எப்போ இந்த நெருப்பு வரும், நெருப்பை பத்தி அப்படின்னா நெருப்பு என்ன அடையாளம், நிரந்தரமான அழிவு ரைட். ஆனா அந்த நிரந்தரமான அழிவு இந்த உலகத்துக்கு எப்படி வரும், இப்பொழுது இருக்கிற இந்த அமைப்புகளுக்கு எப்படி அழிவு வரும்ன்றத பத்தி நம்ம பின்னாடி படிக்கலாம். ஆனா இந்த நெருப்பு எப்ப வரும் இந்த உலகத்தின் மேல், அல்லது இந்த அழிவு எப்ப வரும் அப்படிங்கறத பத்தி திருப்பி நம்ம படிக்கலாம். 2 பேதுரு 3:10
கர்த்தருடைய நாள் இரவிலே கிருடும் கருத விதமாய் வரும்,
அப்பொழுதுதான் இது நடக்கும். அப்போ இது என்னன்னா, இந்த இரண்டாம் உலகத்தினுடைய முடிவு எப்ப வரும்னா கர்த்தருடைய நாளில் நடக்கும். அப்ப கர்த்தருடைய நாளில் இரவில திருடன் வருகிற விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இது எப்போ கர்த்தருடைய நாள்னா என்ன என்னங்க? கரெக்ட், இரண்டாம் வருகை. கரெக்ட், அவருடைய இரண்டாம் வருகை. இரண்டாம் வருகையில் காலத்தில் ஆரம்பிக்கும் இந்த நெருப்பு, இந்த உலகத்தின் முடிவு. ஏன்னா இந்த உலகத்தை முடிவுக்கு கொண்டு வராமல் அவருடைய சமாதானமான ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க முடியாது. அப்போ நம்ம ஏற்கனவே ரொம்ப கிளியரா ப்ரூவ் பண்ணிருக்கிறோம் கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் வருஷம் கூட நம்ம பார்க்கணும். அப்போ 1874 பின்பு இந்த உலகமானது ஒரு வகையில ஆசீர்வாதத்துக்குள்ள வந்தாலும் இன்னொரு வகையில கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி கொண்டு வருகிறது நம்ம பார்க்கறோம். கண் கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எந்த காலம் அப்படின்னா, அந்த இப்ப உலகம் இப்ப வந்து மூழ்குது அப்படின்னா இந்த லெவல்ல இருக்குதுன்னா நம்ம இங்க வந்திருக்கிறோம். 1874 இங்க இருக்குது. ஆனா உலகம் மூழ்கிற லெவல் வந்து இங்க உதாரணம் நம்ம சொன்னா, இப்ப ஒரு கப்பல் வந்து கடல்ல உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே கீழே போறது இல்லை, அது என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டே வரும். அந்த லெவல் தண்ணி லெவல் ரீச் ஆகும் போது என்ன ஆகும், அப்போ சடனா கீழே போகும். அது வரைக்கும் மெல்ல மெல்லமா தான் உள்ள போகும். அது மாதிரிதான் இந்த உலகம் மூழ்கும். அப்ப 1874 இங்க இருக்கு, இந்த லெவல் இங்க இருக்கு, இது மூழ்கிறது. இங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இப்படியே ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகி இப்ப இங்க நிக்கிறோம் நம்ம. அப்போ இந்த லெவல் இங்க வரும்போது என்ன இந்த உலகம் அப்படியே சடனா மூழ்கும். அப்போ இந்த கிளைமேக்ஸ், அதுக்கு பேர் கிளைமேக்ஸ் இல்லைங்க. அதான் வந்து இப்ப எந்த ஒரு படம் எடுத்தாலும் கூட, இது பண்ணாலும் கூட, கதை எழுதினாலும் கூட என்ன வேணும், கண்டிப்பா. அப்ப தேவருடைய கதையில கூட என்ன இருக்குது, ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது இல்லைங்களா. அந்த கிளைமேக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். கிளைமேக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் வச்சுக்க எப்படி இருக்கும், இப்ப நிறைய படங்களை தான் பாக்குறாங்க. அந்த கிளைமேக்ஸ் வந்து ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அப்பதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா திருப்தியா போவாரு. இப்ப சில படங்கள்லாம் பாக்குறாங்க, ரஜினிகாந்த் செத்து போற மாதிரி கிளைமேக்ஸ் காமிச்சாங்க, எப்படி இருக்குது, தமிழ்நாட்டு ஜனங்க ஒத்துக்கிறானுங்களா, ரஜினி சாகவே கூடாது. ஆனா வேற படத்துலாம் அவன் வேற என்ன செத்தானதான் அந்த கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். தேவனுடைய கதையில கூட என்ன இருக்குது, கிளைமேக்ஸ் இருக்கு, ரொம்ப அருமையான கிளைமேக்ஸ் தேவன் வச்சிருக்கிறாங்க. அப்ப கர்த்தருடைய நாளில் இந்த உலகம் முடிவுக்கு வரும். கர்த்தர் வந்த பின்பு இந்த உலகத்துக்கு முடிவு ஸ்டார்ட் ஆகும். அப்ப இதை பத்தி கர்த்தருடைய நாள் என்பது அது உங்களுக்கு நல்லா தெரியாது. ஒரு 1000 வருஷத்தை உள்ளடக்கின ஒரு நாள், அவருடைய வருகை மற்றும் ராஜ்யம் ரெண்டும் ஒன்னா தான் ஸ்டார்ட் ஆகும். அது நம்ம அநேக வசனங்களின் மூலம் தெளிவாக பார்த்துக்கிறோம். அப்ப கர்த்தருடைய நாள், அவருடைய வருகை நாள் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி சில வசனங்கள் நம்ம படிக்கணும். அதாவது பழைய பாட்டுல தீர்க்க தரிசிகள் இதை பத்தி தீர்க்க தரிசனமாக அவங்க பார்த்திருக்கிறாங்க. இந்த உலகத்தின் முடிவு பத்தி தேவன் அநேக தீர்க்க தரிசிகளுக்கு இந்த உலகத்தின் முடிவை அவர் காண்பித்து இருக்கிறார். எப்படின்னா, முதலாவது ஆமோஸ் தீர்க்க தரிசனம் 5:18-20.
கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு எண்ணம் உண்டு. கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்ப்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாயிருக்கும்.
இங்க நம்ம பார்க்கும் போது கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு, ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைச்சிருக்கிறாரு, ஜீசஸ் வரும்போது எல்லாம் ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆயிரும், எல்லாம் விமோசனம் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா வசனம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய நாளை விரும்புகிறவங்களுக்கு ஐயோன்னு என்ன அர்த்தம், ஆபத்து இல்லைங்களா, ஆபத்து காலம். கர்த்தருடைய வருகை அது ஒரு ஆபத்து காலம். யாருக்கு அப்படின்னா, தேவனுடைய ஜனங்களுக்கு ஐயோ இல்ல, உலகத்தின் ஜனங்கள், உலகத்தின் ஜனம் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல காலத்துக்காக காத்து கொண்டிருக்கார். அப்ப அவருடைய வருகை நாள் பத்தி தெரியாமலே விரும்பி கொண்டிருக்கிற ஜனங்கள், அதான் அவர்கள் விரும்புகிற ஜனங்களுக்கு அது ஐயோ, அது வந்து வெளிச்சமாக இருக்காது, அது இருட்டாக இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து நேரடி அர்த்தம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உலகமே இருண்டு போய் இருட்டில் எல்லாம் தடவிட்டுக்கிற மாதிரிலாம் அப்படியெல்லாம் நடக்காது. இதெல்லாம் வந்து தீர்க்க தரிசன வார்த்தைகள், அது உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நேரடி அர்த்தமும் இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த நாள் வரும்போது சிங்கத்துக்கு தப்பிக்கிறவன் சிங்கத்துக்கு தப்பிச்சு எங்க மாட்டான், கரடிக்கு மாட்டான், கரடிக்கு மாட்டி தப்பிச்சு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்குதுன்னு உள்ள வந்து கை வைக்கும் போது பாம்பு கடிச்சு செத்து போயிரு. அது மாதிரி இருக்குதான், எப்படி எப்படி கதை கொடுக்குறாரு பாத்தீங்க. அப்ப இதை வந்து நேரடி அர்த்தம் சொல்ல முடியுமா, நேரடியாக சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். முதலாவது வசனம், ரெண்டாவது கர்த்தருடைய நாள் பக்தி, யோவேல் தீர்க்க தரிசனம். அவர் யோவேல் பார்க்கும்போது இரண்டாம் அதிகாரம் 1-3, கர்த்தருடைய நாள் ரொம்ப ஒரு பயங்கரமான நாள், அது மட்டும்தான் புரியுதே தவிர மற்ற வசனங்கள் எல்லாம் ஒண்ணும் புரியுது. விடியற் காலத்தை வெளுப்பு, பர்வதங்கள் மேல் பரவுகிறது போல, ஒரு பலத்த ஜாதி பரவும், அதெல்லாம் புரியுதா? புரியுதுங்களா? அதெல்லாம் புரியுது இல்ல. அது டைம்ல முன்னாக அக்னி பட்சிக்கும், பின்னாக ஏதேன் தோட்டம் போல இருக்கும், இதெல்லாம் என்ன, அதுல இருந்து ஒருத்தர் தப்பி போகிறது இல்ல, இதெல்லாம் நம்மளுக்கு சரியா புரியுது இல்ல. ஆனா தீர்க்க தரிசனங்களுடைய விளக்கங்கள் ரொம்ப அது நம்ம பார்க்கல. ஆனா ஒண்ணு நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, கர்த்தருடைய நாள் அது பயங்கரமான ஒரு நாள். அதுலயே 11 வசனம் இருக்கும், கர்த்தர் தமது
சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்?
அப்போ இப்ப கூட நம்மளுக்கு அது பயங்கரமான ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்குது. அதே போல 14-18 வசனங்களை கூட நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அதுக்கு வேண்டாம். அடுத்தபடியாக செப்பனியா தீர்க்க தரிசனத்துக்கு நம்ம போலாம், 1 அதிகாரம் 7 வசனம்,
கர்த்தருடைய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது.
யாகம், யாகம் இங்கிலீஷ்ல வந்து சாக்ரிஃபைஸ். அப்போ ஒரு ஒரு பலியை அவர் ரெடி பண்ணிட்டு, ஒரு யாகத்தை ரெடி பண்ணிக்கிறாரு, அதுக்கு நிறைய பேர்த்த கூப்பிடுறாரு. அப்போ இது வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நாளை பற்றி அங்க சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். அடுத்தது 14 வசனம், அதிலேயே
கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது.
அழுவார்கள். அப்புறம்
அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் வாழ்கடிக்குமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள்.
மப்பும் மந்தாரமுமான நாள், மப்பும் மந்தாரம்னா உங்களுக்கு தெரியும் அது என்னங்க, இங்கிலீஷ்ல எப்படினா டே ஆஃப் கிளவுட்ஸ், அது மேகம் சூழ்ந்த நாள், அந்த கர்த்தருடைய நாள் மேகம் சூழ்ந்த நாள். அப்ப இதெல்லாம் படிக்கும் போது இது வந்து ஒரு ஆபத்து நிறைந்த காலம் பற்றி அங்க பேசுகிறத நம்ம பாக்குறோம். அது அடுத்த தீர்க்க தரிசி நாகம், தீர்க்க தரிசனம் 1 அதிகாரம் 7-8, நாகம் தீர்க்க தரிசனம் 1 அதிகாரம் 7-8.
கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆனாலும் நினிவையின் தாணத்தை
ஆசிரியங்களா 4:1, 4:1-7 கரெக்ட் படிச்சிட்ட.
கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆனாலும் நினிவையின் தாணத்தை உரண்டு வருகிற வெள்ளத்தினால் கர்ப்ப சங்காரம் பண்ணுவார்.
ஆமா, நினிவே, நினிவே என்பது உலகத்துக்கு அடையாளம். அப்ப நினிவே கர்த்தருடைய நாளில் எப்படி இருக்கும்னா, அது வந்து சங்க சர்வ சங்காரமாகும். அப்புறம் மல்கியா தீர்க்க தரிசனம் 4:1 நாம் படிக்கலாம்,
இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தருடைய நாள் பத்தி அங்க பேசும்போது அது ஒரு பயங்கரமான நாள் இருக்கும், அது சூளையை போல எரிகிற ஒரு நாளாக இருக்கும், ஒரு ஃபர்னஸ் மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஃபவுண்டரியில வச்சிருக்காங்களே, ஃபவுண்டரியில எப்படி இது நெருப்புல மாட்டின எப்படி எப்படி தக்க தகதான் எரிஞ்சு, அந்த மாதிரி கர்த்தருடைய நாளானது அந்த விதமாக இருக்கும், சூளையை போல எரியும், எரிகிற நாளாக இருக்கும். அது என்ன பண்ணும்னா, வேறையும் கொப்பையும் வைக்காமல் போகும். அது என்ன வேறையும் கொப்பைனா, இப்போ ஒரு மரம் இருக்குது, மரத்தை வந்து வெட்டணும்னா நிறைய பேர் கொஞ்சம் கீழே வெட்டிடுவாங்க, அவ்வளோதான். ஆனா என்ன அந்த மரம் திருப்பியும் முளைச்சிடும். ஆனா சுத்தமா அது வேரோட புடுங்குற மாதிரி இருக்கும். கர்த்தருடைய நாள் அதான் வேரையும் கொப்பையும் அது வைக்காம போகுதுன்னா இந்த இரண்டாம் உலகமானது சுத்தமா இருக்காது. இந்த அமைப்புகள் இந்த உலகத்திலிருந்தே எடுபட்டு விடும். அதான் வந்து கர்த்தருடைய நாள் பத்தி நம்ம பாக்குறோம். அப்ப கர்த்தருடைய நாள் அதுல அவருடைய வருகை நாளின் முதலாம் பாகம் இந்த உலகத்துக்கு ஒரு ஆபத்து நிறைந்த காலம் மற்றும் இந்த உலகத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற காலமாக இருக்கும் என்றது இந்த இந்த தீர்க்க தரிசனங்களின் மூலமாக நம்ம பாக்குறோம். நிறைய இன்னும் வசனங்கள் இருக்குது கர்த்தருடைய நாள் பத்தி, அதை நீங்க தீர்க்க தரிசனங்கள படிக்கலாம். பட் அதெல்லாம் படிச்சுதான் ரொம்ப டைம் ஆயிடும். ஆனா இப்ப நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னா 2 பேதுரு 3:10 மீண்டுமாக நம்ம வாசிக்கும் போது அங்கே வானங்கள் என்று சொல்லும் போது வானம் என்பது இப்போ யாருடைய கண்ட்ரோல் இருக்குது? விசாசம் அவனை சேர்ந்த தூதர்களும் இல்லைங்களா? அதுக்கு வசனம் இருக்கு எபேசியர் 2:2. எபேசியர் 2:2. கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிறான் ஆகாயத்து அதிகார பிரபு. தி பிரின்ஸ் ஆஃப் ஏர். அப்ப பிசாசி இருக்கிற இடம் எது? ஆகாய விரிவு. இந்த அட்மாஸ்பியர்ல வளிமண்டலத்தில் இருந்து கொண்டு இந்த முழு உலகத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறத அவன் மட்டும் இல்ல அவனோட கூட அவனோட அவனை சேர்ந்த தூதர்கள் அங்க இந்த உலகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். அவங்களுடைய அரசாட்சி அது கண்ணுக்கு தெரியாத அரசாட்சி. ஆனா நீ யாரு கேட்டா கூட என்ன சொல்லிட்டு வருது? யாருடைய ஆட்சி போயிட்டு கேட்டா என்ன சொல்லுவாங்க? விசாஸ் யாராவது பார்த்தாங்களானா? இல்ல, யாருமே பார்த்தது இல்ல. ஆனா வந்து சொல்லிடுவாங்க. எதை வச்சு சொல்றாங்கன்னா இங்க நடக்கக்கூடிய கிரியைகள் பத்தி ஜனங்களுக்கு சத்தியம் தெரியாம கூட சொல்றாங்க இது விசாசுடைய உலகம் அப்படின்னு. அப்போ இது வந்து ஜனங்களுடைய வாயில வருது பாரு. ஆனா தேவனுடைய வசனமும் அதே தான் நிரூபிக்கிறது. ஆகாயத்து அதிகார பிரபு கண்ணுக்கு தெரியாமல் இந்த உலகத்தின் ஜனங்களை 6000 வருட காலமாக ஆட்டி படைத்து கொண்டு வருகிறது. நம்ம பாக்குறோம் தேவன் அனுமதி கொடுத்துருக்கிறார். எதுக்காகன்னா தீமையை பற்றி கற்றுக்கொள்வதற்காக. ஆனா எல்லாம் ஒரு கண்ட்ரோல் தேவன் வச்சிருக்கிறாங்க. அதை நீங்க புரிந்து கொள்ளணும். கண்ட்ரோல் இல்லாம சாத்தான் பண்ணிட்டு இருக்க கிடையாது. அவர் கண்ட்ரோல் அவருடைய கையில் இருக்குது. எதுக்காகன்னா தம்முடைய ஜனங்கள் ஒரு அந்த தீமையினுடைய அனுபவம் பெறுவதற்காக பிசாசுக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஏன் தேவன் இந்த உலகத்தில் தீமை அனுமதி கொடுத்திருக்கிறார பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். சரி, இப்ப வானங்கள் என்று சொல்லும் போது வானங்கள் மனமடவென்று அகன்று போகும் சொன்னாக்க வானங்கள் என்று சொல்லும் போது பிசாசும் அவனை சேர்ந்த தூதர்களுடைய அரசாட்சி மற்றும் பூதங்கள் வெந்து உருகி போகும் என்று சொல்லும் போது அப்போ பூமியில பூதங்கள் வெந்து உருகும் சொல்லும் போது கண்ணுக்கு தெரிகிற மனிதர்களுடைய அரசாட்சி ரெண்டானது வேணும். அப்பதான் உலகத்தை நடத்த முடியும். கண்ணுக்கு தெரியாம இருக்கிற ஆட்சி மட்டும் இருந்தா ஜனங்களுக்கு தெரியாது. உலகத்துல எங்க கவர்மெண்ட் ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. பிசாசு மட்டும் மேல இருந்து ஆட்சி பண்ணிருக்கா? யார் ஆட்சி பண்றாங்க யாருக்கு தெரியும்? அப்ப மனுஷங்களுக்கு நம்ம நம்பணும்னா கண்ணுக்கு தெரியணும். அப்ப கண்ணுக்கு தெரிகிற மனிதர்களை வச்சுதான் இது பண்ண முடியும். அதுதான் வந்து அதுதான் பிசாசு பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப உலகம் எங்கும் தேசங்கள் நாடுகள் இருக்குது. அந்த பூதங்கள் 4 பூதங்கள் அதாவது கவர்மெண்ட் அரசியல், அரசியல்ன்றது கவர்மெண்ட், அப்புறம் மதம் என்பது எல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் ரிலிஜன். இந்த உலகத்துல நல்ல மகிமை வாய்ந்த மதங்கள் ஜனங்கள் மத்தியில பிரபலமான மதங்கள் அது நம்ம சொல்லலாம். அது அதன் மூலம் அந்த மதங்கள் இந்த உலகத்தை போய் ஒரு வகையில நடத்தி கொண்டுக்குது. இன்னொரு வகையில சமூக அமைப்புகள் அது உங்களுக்கு நல்லா தெரியும். சமூக அமைப்புகள் என்று சொல்லும் போது அதுல பல விதமான பிரிவுகள் இருக்கிறது நல்லா தெரியும் இல்லைங்களா? ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் அப்புறம் ஜாதி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்புறம் இன்னும் எத்தனையோ வகை இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டு பிரைவேட்டு இன்னும் வந்து கூலி வேலை போறாரு முதலாளி இருக்கிறாரு இப்படி பல வகையில எத்தனையோ சமூக அமைப்புகள் இந்த உலகத்தில் இருக்குது. அத்தனை அமைப்புகளும் எப்படி இருக்குதுன்னா நீதி நியாயம் நிறைந்ததாக கிடையாது. எல்லாமே அநீதி அமைப்புகள் தான். கவர்மெண்ட் ஆனாலும் சரி மதங்கள் ஆனாலும் சரி சமூக அமைப்புகள் ஆனாலும் சரி அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து பொருளாதாரம். பொருளாதாரத்துல தான் அநேக வியாபார அமைப்புகள் உள்ளடக்கி இருக்கிறது. நம்ம பார்க்கறோம் பணம் ரொம்ப முக்கியம். பணம் இல்லைன்னா இந்த உலகத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டம். அப்போ ரிலீஜியஸ் ஃபைனான்சியல் அது ரொம்ப முக்கியமானது. அப்போ பூமி என்று சொல்லும் போது இந்த 4 அமைப்புகளை உள்ளடக்கின கண்ணுக்கு தெரிகிற மனிதர்களுடைய அரசாட்சி. பூதங்கள் என்பது இந்த 4 அமைப்புகள் நம்ம பார்க்கறோம். அப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத அவைக்குரிய பிசாசுடைய அரசாட்சியும் அவனுடைய வழிகாட்டுதலின் கீழே இந்த பூமியில மனிதர்களுடைய அந்த நான்கு அமைப்புகள் கொண்ட மனிதர்களுடைய அரசாட்சியும் கடந்த 6000 வருஷங்களாக இருந்து கொண்டிருக்குது. இவைகள் தான் என்ன ஆகும்னா முழுமையுமாக அழிந்துவிடும். அப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய நோக்கம் இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப கர்த்தர் வருகிற நோக்கம் ஜனங்களை அழிக்கிறதுக்கா? கர்த்தருடைய இரண்டாம் வருகை எதுக்காக? இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக ஒண்ணு, இரண்டாவது அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துல ஸ்தாபனாகணும், சமாதானமான ராஜ்யம் ஸ்தாபனாகணும், அதுதான் அவருடைய நோக்கம். ஆனா இந்த இடத்துல அமைப்புகளை அழிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது ஜனங்களை அழிக்கிறது அவருடைய நோக்கம் இல்ல, மாறாக இந்த அமைப்புகள் அழிக்கிறது தான் அவருடைய நோக்கம். ஆனா இந்த அமைப்புகளை அழிக்கும் போது இந்த அமைப்புகளை யார் கலந்திருக்கிறாரு? மனுஷங்க தான் இருக்கிறாங்க, மனுஷங்கள் தான் இந்த அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த அமைப்புகளில் மனிதர்கள் இருக்கிறதுனால அநேக ஜனங்கள் இதுல சாவார்கள், அநேக ஜனங்கள் சாவார்கள், பலியாவார்கள். இன்னைக்கு நம்ம ஜனங்கள் எல்லாம் திடீர் திடீர்னு சாகிறத படத்துல பார்க்கும் போது நம்மளுடைய மனசு எப்படி இருக்குங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு கூட கூடமா எங்காவது செத்து போயிட்டாங்கன்னா சுனாமி அல்லது பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் நடக்கும் போது, அப்புறம் இன்னும் போர்கள் நடக்கும் போது அந்த படங்கள் எல்லாம் காமிக்கிறாங்க. அப்ப காமிக்கும் போது அது நம்மளுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டம் இருக்குது இல்லைங்களா? ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா அமைப்புகளுக்கு கர்த்தர் அழிவை ஏற்படுத்துறார். அநீதி அநியாயம் நிறைந்த அமைப்புகளுக்கு அழிவை தவிர மனுஷங்களை அழிக்கிறது அவருடைய நோக்கம் இல்லை. ஏன்னா கர்த்தராக இயேசு உலகத்தில் வந்த போது இந்த ஒரு வார்த்தையை அவர் பேசுகிறார். லூக்கா 9:56.
மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றான்.
என்ன சொல்றாரு? மனுஷங்களே என்ன பண்றதுக்கு வரல, அவரு மனிதர்களை அழிக்க அவங்களை ஜீவனை அழிக்கிறதுக்கு அவர் வரல. அவங்களை என்ன எதுக்காக வந்துக்கிறாரு? அவளை ரட்சிக்கிறதுக்கு தான் வந்தாரு. அதுக்காகத்தான் தம்முடைய ஜீவன் இந்த உலகத்தில் கொடுத்துக்கிறார். ஆனா தம்முடைய இரண்டாம் வருகையில் அவர் வரும்போது ஜனங்களை அழிச்சிருவார. ஜனங்களை அழிக்கிறது நோக்கம் இல்ல, ஆனா ஜனங்கள் அடிபடுறாங்க, அடிபடுறாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா உலகத்தில் எந்த ஒரு நடவடிக்கை யார் எடுத்தாலும் கூட யாரு பாதிக்கப்படுவார்? இப்ப ரீசெண்டா போன வாரம்ல லாரி ஸ்ட்ரைக் பண்ணிட்டா யார் பாதிக்கப்படுறாங்க பாத்தீங்களா? பெட்ரோல் இல்லன்னா யாருதான் அவன் மத்த பெரியவர்களுக்கு பிரச்சனை இல்ல, ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. அதே போல அரசாங்க ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் ஜனங்களை தான் பாதிக்குது. அதே போல கடைக்காரங்கள்லாம் கடைசாத்தினாங்கன்னா அதுவும் பொது ஜனங்களை தான் பாதிக்குது. அதே போல பஸ்காரங்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எந்த ரீதியில நீங்க எடுத்து பாருங்க, யாரு ஏதாவது ஒரு பிரச்சனை உலகத்துல அவங்க பண்ணினாங்கன்னா கண்டிப்பா அது யாரை பாதிக்கும்? அது ஜனங்களை தான் அடிப்போம், ஜனங்கள் அடிப்படுவாங்க கண்டிப்பா. ஒரு போர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது யாரு யாருக்கு நாசம் வரும்? மனுஷங்களை தான் அடிப்படுவாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது கர்த்தரா இயேசுனுடைய நோக்கம் என்ன? அப்ப இந்த இரண்டாம் உலகத்தை முடிவு கொண்டு வரணும்னா கண்டிப்பா இந்த அமைப்புகளை உலகத்திலிருந்து எடுக்கணும். ஆனா யார் அடிபடுறாங்க? ஜனங்கள் அடிபடுறாங்க. அப்ப இது எதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இது கர்த்தரா இயேசு ஒரு ஒரு ஆபரேஷன் பண்ற டாக்டர் மாதிரி வர்றாரு. அவ்வளவு. அப்போ உதாரணம் நம்ம சொல்ல, இப்ப ஆபரேஷன் என்ன? இப்ப ஆபரேஷன் பண்ணும்போது இன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல நம்ம பாக்குற டாக்டருங்க எல்லாம் அந்த கத்தி அதெல்லாம் வச்சிருப்பாங்க, நிறைய பொருள்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. முந்தையெல்லாம் வந்து ஆபரேஷன் பண்ணும்போது முழுமையா சுயநினைவு இல்லாம இல்லாத மயக்க மருந்து கொடுத்துருவாங்க. இப்ப அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இப்ப எந்த இடத்துல ஆபரேஷன் பண்ணுமோ அந்த இடத்துக்கு மட்டும். இப்ப உதாரணமா டெலிவரி டைம்ல நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ டெலிவரி டைம்ல ஆபரேஷன் பண்ணும்போது ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கும் போது சிசாரியன் பண்ணும்போது கம்ப்ளீட் அனஸ்தீஷியா தரமாட்டாங்க. என்ன பண்றாங்க? இடுப்புல ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அவளுக்கு. ஆனா அவங்க கத்தி தூக்கிட்டு வர்றதெல்லாம் நம்ம அவங்களுக்கு நல்லாவே சரி, அங்க படுத்துட்டு இருக்கிறவங்க அது பாக்குற மாதிரியே தான் வச்சுக்கிறாங்க. பக்கத்துல வேற டெலிவிஷன் வேற இருக்கும், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பாத்துக்கலாம் நம்ம. அப்ப அந்த கத்தி அதெல்லாம் தூக்கிட்டு வரும்போது எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? என்னமோ ஐயோ நம்மளை காலி பண்ணுறாங்க மாதிரி தெரியுது. ஆனா ஒரு கத்தி வைத்துக்குள்ள இருக்குது, அந்த கத்தி எடுக்கணும்னா அப்படிதான் இருக்கணும். அப்ப கட்டி எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பா கிளிக்கணும் இல்லைங்களா? ஆபரேஷன் பண்ணணும். அப்ப ஆபரேஷன் பண்ணி அதை முதல்ல அறுக்கணும், வயிற்று அறுக்கணும். நம்ம வயிற்று அறுக்கிறது நல்லா இருக்குமா? நல்லதா? அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. அப்போ ஆபரேஷன் பண்ணி அதை அறுத்து எடுத்து உள்ளுக்கிற கட்டி எடுத்துட்டு மீன் என்ன பண்றானுங்க? தைச்சிடுறாங்க. அப்ப தைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது நம்மளுக்கு? அந்த கட்டி போனதுக்கு அப்புறம் சுகமாயிருச்சு, சரியாயிருச்சு. இந்த ஒரு மெத்தட் தான் இங்க கர்த்தரா இயேசு இரண்டாம் வருகையில அது செய்கிறத நம்ம பார்க்கறோம். அதுக்கு வேணா வசனங்களை நம்ம படிக்கலாங்க. ஓசியா தீர்க்க தரிசனம் ஆறாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம். ஆறாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம்.
கர்த்தருக்கு திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினான், அவரே நம்மை
குணமாக்குவார். யாரு பண்ணிட்டாரு? கர்த்தரே தான் நம்ம என்ன பண்ணிக்கிறாரு, வீறினார், கிழிச்சிட்டாரு, அவரே தான் நம்மளை குணமாக்குவார். அப்புறம் அவரே தான் அடித்தாரு, அவரே தான் நம்மளுடைய காயங்களை. அப்போ யார் இவர்? கண்டிப்பா டாக்டர் தானே. இன்னைக்கு இருக்கிற டாக்டருக்கு மாதிரி ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைடா டெட்டா இல்லைங்க, ஆபரேஷன் சக்சஸ் பண்ணிடுவாங்க ஆனா ஆள் செத்து போயிடும். அந்த மாதிரி ஆபரேஷன் அவர் பண்ண போறது இல்லை. அவருடைய ஆபரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் பண்ணவர். அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு கட்டி, கேன்சர் கட்டி இருக்குது, பயங்கரமான ஒரு பாவ கட்டி இன்னைக்கு வந்து உலகத்துக்குள் மறைந்திருக்குது. அதை அதை எடுக்கணும். இப்போ அதை எடுத்து சமாதானமான ராஜ்யத்தை உருவாக்கணும்னா கண்டிப்பா அங்க கத்தி மற்றும் ஆபரேஷனுக்கு தேவையான எல்லா பொருள்களோட தான் அவரு வர்றார். எல்லாம் மூக்கள் எல்லாம் கட்டி வராங்க பாத்தீங்களா டாக்டர் அப்படின்னு அடையாளம் இல்லாம. அது மாதிரி தான் இரவில திருடன் வருகிற விதமாக அவர் வருகிறார். யாருடைய கண்ணுக்கு புலப்படுறதில்ல அவருடைய வருகை, யாருக்கும் தெரியாது. அதான் 1874 பின்பு நடந்து கொண்டிருக்கிற மேடம், யாருடைய கண்ணுக்கும் புலப்படாது. ஆனா இன்னைக்கு வந்து அது உச்சக்கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கு. நீங்க நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது இதெல்லாம். நீங்க நம்ம விசுவாச கண்ணில் பார்க்க வேண்டாம், இன்னைக்கு நேரடி கண்ணில் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை இன்னைக்கு நம்ம பாக்குறோங்க. அப்ப கர்த்தர் இயேசு தம்முடைய வருகையில் எப்படி அவரு என்ன பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது, முதலாவது இந்த நான்கு அமைப்புகளுக்கு அழிவை ஏற்படுத்துகிறார். வர வழியில பிசாசு கிட்ட போய் பேப்போம், டைம் முடிஞ்சு நீ விட்டுரு, நான் எடுத்துக்கிறேன் பொறுப்பு அப்படி சொல்றாரா அப்படின்னா அப்படி சொல்றது கிடையாது. ஏன்னா பிசாசு என்ன பண்ண மாட்டான், கண்டிப்பா அந்த ராஜ்யத்தை அவன் கையில தர்றதுக்கு அவனுக்கு மனசு கிடையாது. அந்த அந்த புத்தி தான் மனுஷங்களுக்கு, அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மனுஷங்களுக்கு. செத்து போற லெவல் வந்தாலும் கூட சீட் விட மாட்டேங்கிறாங்க. எத்தனையோ பேர் வயசு பசங்க இருக்கிறாங்க, நல்லா சுறுசுறுப்பா செய்வானுங்க, இன்னும் நல்லா ஸ்பீடா செய்வான், நிறைய திட்டங்கள் கொண்டு வருவான். இது நடக்கவே முடியாதவர்கள்லாம் வந்து அந்த சீட்டை விட்டு நகர மாட்டேன்றாரு. இது யாருடைய புத்திக்கு? பிசாசுடைய புத்தி இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் அவன் பிசாசுடைய சாயலை காமிக்கிறாங்க இந்த உலகத்துல. இவனும் அப்படித்தான். ஜீசஸ் வந்து அவங்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, கிடையாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ராஜ்யம், அவர் ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் வரும்போது இந்த உலகத்தில் அவருடைய செயல்பாடுகள் துவங்க ஆரம்பிக்கும். அப்ப எங்க கை வைக்கிறாருன்னா, அங்க கை வைக்கிறது இல்ல, அவனுடைய அமைப்புகள் மேல் கை வைக்கிறார். அப்ப இந்த அமைப்புகள் அழிவு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு அழிவு வந்துடும்? ஆமா, ஆட்டோமேட்டிக்கா அங்க அழிவு வந்துடும். இப்போதான் நீங்க எடுக்கல, இப்போ அமெரிக்கா ஈராக் மேல போர் தொடுக்கும் போது எடுத்தோன்னே போய் சதாம் ஹுசேன் கொலை பண்ணிட்டாங்களேன்னா இல்ல, எடுத்தோன்னு என்ன பண்றாங்க, அந்த நாட்டை முதல்ல வந்து நொறுக்கிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவருடைய பவர் என்ன ஆயிடுச்சு, அவரே ஆட்டோமேட்டிக்கா புலி கடியில போய் உழைஞ்சிட்டார். ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க. அதே போலதான் இங்க கர்த்தரா இயேசுனுடைய இரண்டாம் வருகையில் கூட இந்த அமைப்புகளுக்கு அவர் சீர்குலைவு ஏற்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா பிசாசுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டு விடும். அது நம்ம பார்க்கணும். அப்ப கர்த்தர் இந்த நான்கு அமைப்புகளுக்கு எம்பிதமான அழிவை ஏற்படுத்துறாரு அப்படிங்கறதா இன்னைக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட் சகோதர சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அப்போ நான்கு அமைப்புகளுக்கு அவர் எவ்விதமாக முடிவை கொண்டு போறாரு. ஏன்னா இந்த நான்கு அமைப்புகளிலும் என்ன இருக்குது, நீதி நியாயன்றது கிடையாது. ரொம்ப கம்மி பர்சன்ட் தான் இருக்கு, ரொம்ப கம்மி பர்சன்ட் நீதி நியாயம் இருக்குது. ஆனா 99% அநீதி, அநியாயம், சுயநலம், பொருளாசை இதெல்லாம் அணுகி அஸ்திபார ஆயிட்டு, பாவம் இவைகளில் அஸ்திபார ஆயிருக்குது. அதுல கூட நம்ம இவ்வளவு ஆசீர்வாதமா வாழ்ந்து கொண்டிருக்கோம். அவனுங்களாம் இப்ப ஆளுகளா, நல்ல ஆளுகளா, ஆட்சியை பண்ணிட்டுக்கிறவர்களா, ரொம்ப ஜனங்கள் மேல ரொம்ப அன்பு செலுத்துறவனுங்களா. இங்க நம்ம சேலத்தில் இறங்கிட்டு பாத்தீங்கன்னா கட்ட விட்டு தான் நான் பாக்குறேன். வார வாரம் அவர் கட்டப்பட்டு மாட்டிருப்பான். அதாவது பொன்மான செம்மலு என்னென்ன போடுறாங்க, நிரந்தரமான முதல்வர், அப்புறம் வந்து இன்னும் ஏழைகளின் வருங்காலங்கள பரவாயில்ல, ஏழைகளின் ரச்சனை போடுறாங்க, ஞாபகம் வருது. அப்ப இவர்கள்லாம் ரொம்ப அன்புள்ள நீதி நியாயம் உள்ள ஜனங்களா? இவங்கெல்லாம் கண்டிப்பா கிடையாது. இவங்கெல்லாம் சுயநலத்தில் இருக்கிறவனு, எல்லாம் மூட்டை மூட்டையா ஜனங்களை ஏமாத்தி மூட்டை மூட்டையா சேர்த்துறவனு. இவங்க செய்யற சில நல்ல திட்டங்கள்லயே நான் ஓடிட்டு பாருங்க, எத்தனையோ பேரு நன்மை அடைகிறாங்க, கவனிச்சிங்களா? அப்போ இந்த சுயநலத்திலே இது நடக்குது. அப்ப கர்த்தர் வந்து முழுமையமாக ஜனங்களுக்கு நன்மை செய்யும் போது அவருடைய அரசாட்சி எப்படி இருக்கணுங்க, எல்லா அடிப்படையிலேருந்து எல்லாம் சரியாடல. அப்போ இந்த அநீதி அநியாயம் நிறைந்த இந்த நான்கு அமைப்புகளை கர்த்தர் எவ்விதமாக சீர்குலைவு ஏற்படுத்துகிறார் என்பதற்கு அந்த ஒரு காலப்பகுதியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த வசனங்களுடைய அர்த்தமெல்லாம் நமக்கு சுலபமா புரியும். ஆனா கொஞ்ச காலத்துக்கு முன்பாக வாழ்ந்த ஜனங்களுக்கு இந்த வசனத்தினுடைய அர்த்தம் கண்டிப்பா புரியாது. அப்போ நம்ம அது எங்க காமிக்கிறார்னா ஜப்பானிய தீர்க்க தரிசிக்கு காமிக்கிறார். இந்த அரசியல் அமைப்புகளுக்கு ஊழல் மற்றும் அநீதி நிறைந்த அரசியல் அமைப்புகள் கவர்மெண்ட்ஸ் ஊழல் அரசியல் அமைப்புகளுக்கு அழிவு எப்படி கொண்டு வர்றார்னா ஜப்பானிய 3:8
இந்த
இடத்துல நாம் பார்க்கும் போது பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்னியினால் அழியும் அப்படின்னா பூமி எல்லாம் என்று சொல்லும் போது நேரடி அர்த்தமான இந்த கிரகமான பூமி இல்ல பிளானட் இல்ல மாறாக பூமி என்பது அந்த அமைப்புகள் கண்ணுக்கு தெரிகிற மனிதருடைய ஆட்சி அமைப்புகள் நம்ம பார்க்கிறோம். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்னியில் அழியும் அப்படின்னா அந்த அழிக்கிற மெத்தட் எப்படி சொல்றாரு அந்த வசனத்தில் தான் நம்ம பார்க்கறோம். அப்போ என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி என்ன பண்றேன்றாரு மெத்தட் பாத்தீங்களா ஜாதிகளை சேர்க்கவும். ஜாதிகள்னா தேசங்கள் நாடுகள் அது நீங்க எப்போதும் ஞாபகத்துக்கு தமிழ்ல ஜாதிகள் இருக்குது ஆங்கிலத்தில் வந்து நேஷன்ஸ். அப்போ தேசங்களை சேர்க்கவும் அப்புறம் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அப்போ ராஜ்யங்களையும் தேசங்களையும் நான் ஒண்ணு சேர்க்கிற அப்படின்னு அங்க தேவன் சொல்றான். எதுக்காக அப்படின்னா தன்னுடைய கோபத்தை அவர்கள் மேல் சரி அந்த அரசியல் அமைப்புகளை கவர்மெண்ட்ஸ் நொறுக்குவதற்காக முதலாவது என்ன தீர்மானம் போட்டுக்கிறான்னா இந்த நாடுகளே ஒன்று சேர்க்கிறார். அப்ப ஒன்று சேர்க்கிறாங்க இதுக்கு முன்னாடி அப்ப எப்படி இருந்திருக்கணும் அந்த நாடுகள் எல்லாம் எல்லாம் அதாவது பிரிந்திருக்க வேண்டும் இல்லைங்களா கண்டிப்பா பிரிஞ்சிருக்கணும் அதான உண்மை. அப்போ இப்ப என்ன பண்ண போறாரு இந்த பிரிந்திருக்கிற நாடுகளை ஒன்றாக சேர்க்கிறார். இந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா நாடுகள் எல்லாம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்த நிலைமையில இருக்கா? ஆமா இல்லைங்களா. இது எப்ப நினைச்சுன்னா முதலாம் உலக போருக்கு பின்பு முதல் முதலாக உலக நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தது. அதுக்கு அந்த கூட்டமைப்புக்கு பேர் தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ். அதுமாரி நம்ம போர் போட செய்யக்கூடாது நம்ம எல்லாம் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு அந்த அமைப்பு கூட்டமைப்பு ஆரம்பமாச்சு. அதான் லீக் ஆஃப் நேஷன்ஸ் தேசங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தன. ஆனா என்னாச்சுன்னா 2nd World War அதுக்கு அவங்க நினைக்காமே வந்துச்சு. 2nd World Warக்கு பின்பு இப்போ இருக்குது இந்த கூட்டமைப்புக்கு பேர் என்னங்க ஐநா சபை இல்லைங்களா யுஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். முந்தையெல்லாம் இந்தியா வேற அமெரிக்கா வேற ஆப்பிரிக்கா வேற தனித்தனி தேசங்கள் எல்லாமே அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஜனங்களும் அந்த அளவுக்கு டிராவல் எல்லாம் பண்ண முடியாது. வியாபாரிகள் மட்டும் கொஞ்சம் தேசம் விட்டு தேசம் போவாங்க கடல் வழியாது. மற்றபடி இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது தேசங்கள் எல்லைகளை தாண்டி இருக்கிற எல்லா தடைகளையும் மீறி எத்தனையோ தடைகள் இருக்குது. ஜனங்கள் வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பழகிறதுக்கு பேசிக் என்னங்க லாங்குவேஜ் மொழி பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. அப்ப இந்த மொழியினாலேயே நிறைய பேர் ஒருவருக்கு ஒருவர் சம்பந்தம் வைக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை இருந்து இந்த உலகத்துல. ஆனா இன்றைக்கு என்ன இருக்குது நிறம் மொழி இனம் மதம் எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்து இருக்கிறத நம்ம பாக்குறோம். யுஎன்ஓ ஏறத்தாழ 200 நாடுகள் இன்னைக்கு ஒன்றாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு இதனுடைய பேர் தான் என்னன்னா குளோபலைசேஷன் உலகமயம் ஆகு. அப்போ இந்த செப்பனியாவில் சொல்லியிருக்கிற இந்த ஒரு வசனம் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்துல நம்ம வாழ்ந்துருக்கிறோம். இன்னைக்கு தேசங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபையாக ஒன்று சேர்ந்து இருக்குதுன்னா எந்த நோக்கத்துக்காக அப்படின்னா சுயநலத்துக்காக. இவங்களை எதுக்காக ஒன்று சேர்ந்துக்கிறாரு அந்தந்த நாடுகள் அந்தந்த நாடு எப்படியாவது நம்ம பொழிச்சிடணும் நம்ம வளர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக சுயநலத்தினுடைய நோக்கத்துக்காகத்தான் அவங்க சேர்ந்திருக்கிறத நம்ம பார்க்கணும். மாறாக அன்பின் அடிப்படையில் சேர்ந்துக்கிறார்களா அன்பின் அடிப்படையிலையோ அல்லது வந்து ஜனங்களுக்கெல்லாம் நல்லது செய்யலாங்கிற அடிப்படையிலையோ அப்படி கிடையாது. சுயநலத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறத நம்ம பார்க்கணும். தங்களுடைய நாடுகள் பலனடைவதற்கும் தங்களுடைய நாடுகள் முன்னேறுவதற்கும் சுயலாபம் அடைவதற்கும் இதுக்காகத்தான் அவங்க வந்து ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாங்க இவங்களை நான் எதுக்காக கூட்டி சேர்க்கிற சொல்றாரு இவங்கெல்லாம் ஒரு சுயநலம் நலத்துக்காக ஒன்று சேர்ந்துக்கிறாரு. ஆனா தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறது எதுக்காகனா தன்னுடைய கோபத்தை இவர்களுமே ஒட்டுமொத்தமாக சொல்லியும் பண்ணி அதாவது இந்த அரசியல் அமைப்புகள் சுலபமா சீர்குலைக்கிறதுக்காக தனித்தனியா போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் ஒட்டுமொத்தமா மொத்தமா அந்த கூட்டமைப்பை நிர்மூலம் பண்ணிட்டா அதோட முடிஞ்சு. அப்ப இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தினுடைய பாதியில நம்ம இருக்கிறோம், பாதி நிறைவேறின காலத்தில் இருக்கிறோம். அது என்னன்னா, ஜாதிகளை கூட்டவும் ராஜ்யங்களை சேர்க்கவும் நான் தீர்மானம் பண்ணினேன். அது இப்போ நடந்து முடிந்த காலத்தில் இருக்கிறோம். இன்னும் மிச்ச பாதி என்னங்க, என்னுடைய சினமாக இருக்கிற கோபத்தை அவர்கள் மேல் சொரிய வேண்டும். அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்துல ரொம்ப பக்கத்துல அது நடக்கும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமா, இன்னைக்கு வந்து அதன் மூலமாக இந்த உலகம் பெரிய பெரிய பாடங்களை அது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப முழு உலகத்துக்கும் தேவன் அழிவிப்பை எப்படி கொண்டு வராங்கன்னா, முதலாவது அவர்களை ஒன்று கூட்டி சேர்க்கிறார், சேர்த்த பின்பு அவர்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதை பத்தி நம்ம வசனத்துல படிக்கும் போது எரேமியா 30:11 நம்ம பார்க்கிறோம்.
உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோட இருக்கிறேன்.
இது இஸ்ரேல் பத்தி பேசுறாரு. மொழிபெயர்ப்பு இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு ரொம்ப வித்தியாசம் வர்ற மாதிரி இருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, வெதர் ஹயாவ் ஸ்கேட் எடுத்து, உன்னை சிதறடித்த எல்லா தேசங்களையும் நான் எப்படி கொண்டு வரேன்னா, முழுமையான முடிவுக்கு கொண்டு வரேன். ஐ மேக் அ ஃபுல் எண்ட் ஆஃப் ஆல் நேஷன்ஸ், எல்லா தேசங்களுக்கும் ஒரு முழுமையான முடிவை நான் கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்கணும். இந்த வசனத்தின் மூலம் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஊழல் நிறைந்த அரசியல் அமைப்புகள் அங்கே வந்து நிர்மூலம் ஆக்கப்படுன்றதை பத்தி இந்த வசனத்தில் நாம் பார்க்கறோம். உதாரணமா நீங்க எடுத்தீங்கன்னா, தேவர் பல மெத்தட் பண்றாரு. இப்ப உதாரணமா இயற்கை சீற்றங்கள் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, அதுல கூட நிறைய வந்து இந்த ராஜ்யங்கள் வந்து நிர்மூலம் ஆயிருக்கு. உதாரணமா 2004 சுனாமி வந்த போது நாடுகள் என்ன இருக்குது, சீர்குலைஞ்சிருக்கு. கவர்மெண்ட்ஸ் தான் இருக்குது, சீர்குலைஞ்சிருக்கு. அதுல வந்து அரசியல் மட்டும் இல்ல, அந்த நான்கு அமைப்புகளுமே சீர்குலைஞ்சிருக்கு. அதுல குறிப்பா பைனான்சியல் ரொம்ப பெரிய அடி வாங்கியிருக்கு இல்லைங்களா. இப்போ சுனாமி வந்தா எல்லாம் இன்சூரன்ஸ் எத்தனையோ பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் எத்தனை கிளைம் ஆயிருக்குது என்ன தெரியாது. எத்தனை இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் மூடிட்டான்னு நமக்கு தெரியல, தகவல் நமக்கு தெரியாது. ஏன்னா 4 பேர் 5 பேர் வருஷத்துல செத்தான்னா பிரச்சனை இல்லை, கொடுப்பான். லட்சக்கணக்கா அட் அ டைம்ல 1,00,000 பேர் செத்து போயிட்டனா ஒரு நாட்டில் அவனுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணி எங்கிருந்து கொடுப்பானு. அப்போ நாடுகள் இந்த நான்கு அமைப்புகள் கண்டிப்பாக என்ன இருக்கும், அது பாதிப்புக்குள்ளாக அது வந்திருக்கும்னு நம்ம பார்க்கணும். அப்போ ஒன்று கூட்டமைப்பாக தேவன் வச்சு இந்த உலகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி எங்க நம்ம பார்க்கறோம், அந்த நேபுகாத்நேச்சாருடைய சிலையில நம்ம பார்க்கறோம். அந்த ஒரு சிறிய கல் அங்க வந்து அந்த சிலையினுடைய பாதத்தில் மோதி, அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த சிலையை முதல்ல பொடி பொடியாக பவுடர் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அந்த கோடை காலத்தில் பறந்து பறக்கடிக்கிற காற்றுல போகிற பதரை போல அது இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டதுன்னு நம்ம பார்க்கணும். அப்ப இந்த பேரரசுகள் ராஜ்யங்கள் அது வந்து மோதன இடம் எங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் பாதத்துல. அப்ப அந்த பாதம் 10 விரல்களை கொண்ட பாதம், அது எதை குறிக்குதுன்னா, அந்த பேரரசுகள் முடிந்த பின்பு அதிலிருந்து கொஞ்சம் நீண்டு கொண்டிருந்த வால் மாதிரி இருக்கிற அரசியல் அமைப்புகள், அதுக்கு பின்பு பேரரசுகளுக்கு பின்பு உலகத்தில் தோன்றிய அநேக ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அநேக வகையில உருவான அரசியல் அமைப்புகள். அப்போ 1914 முதலாம் உலக போர்ல இந்த ராஜவம்சங்கள் முடிவுக்கு வந்தது. அதை தொடர்ந்து உலகத்தில் ஏற்பட்ட அமைப்புகள், அதுதான் அந்த 10 விரல்களுடைய ஆட்சி அமைப்புகள் நம்ம பார்க்கிறோம். அது கூட முடிவுக்கு கர்த்தராய் இயேசு வந்த பின்பு கொண்டு வருகிறது. முதலாவது ராஜ பரம்பரைக்கு முடிவு, அதற்கப்புறம் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் அமைப்புகள், தோன்றின அரசியல் அமைப்புகள், இதுல வந்து எதெல்லாம் முடிஞ்சிருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆமோஸ் தீர்க்க தரிசனம் 5:18-19.
கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெச்சமாய் இராமல் அந்தகாரமாய் இருக்கும்.
அப்புறம்
சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்ப்பட்டது போலவும்
அடையாள மொழி பேசுறாரு. ஏற்கனவே படிச்சாச்சே, திருப்பி வாசிக்க வேண்டியது இல்ல. அப்போ சிங்கத்துக்கு அந்த நாள் எப்படி இருக்குதுன்னா, சிங்கத்துக்கு தப்பினவன். அப்ப சிங்கம் என்பது எதற்கு அடையாளம், இந்த ஒரு மனுஷன் பத்தி பேசுறாரு. இல்லைங்களா? ஒரு மனுஷன் சிங்கத்துக்கு தப்பிச்சு கரடிக்கு மாட்டி கரடிக்கு தப்பிச்சு வீட்டுக்கு வரான். அப்போ ஒரு மனுஷன் பத்தி பேசுறாரு. அப்ப அந்த மனுஷன் யாருக்கு அடையாளம்னா முழு மனு குலத்துக்கு அடையாளம் இங்க பாக்குறாரு. கரெக்ட் தானே? முழு மனு குலம் அல்லது மனுஷங்களுக்கு அடையாளம். அப்போ சிங்கத்துக்கு தப்பி இருக்கிறாங்க அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னாக்கா, இது வந்து இந்த பேரரசுகள் முடிந்த பின்பு உலகத்தில் அந்த பேரரசுகளே போலவே உலகம் முழுவதையும் மாட்டி படித்துக் கொண்டிருந்தது ஒரு பேரரசு. அதனுடைய வால் பேரரசனுடைய வால்னு சொல்ல, அதான் லாஸ்ட். அது என்ன என்ன பேரரசு உலகத்தை லாஸ்ட் ஆளுகை பண்ணுது? பிரிட்டிஷ் எம்பையர் இல்லைங்களா? பிரிட்டிஷ் எம்பையர் பிரிட்டிஷ்காரனுக்கு தான் லாஸ்டா இந்த உலகத்துல அவர்கள் ஆட்சி பண்ணுறது நம்ம பாக்குறோம். அப்போ அந்த சிங்கம் என்பது யாரை குறிக்கோம்னா இந்த பிரிட்டிஷ் அமைப்பை குறிக்கும். ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய தேசிய சின்னம் எது? சிங்கம் இல்லைங்களா? அதான் தேவனுங்க காமிக்கிறார். அப்ப சிங்கத்துக்கு தப்பினவன். அப்போ அந்த 1914 பின்பு இந்த பிரிட்டிஷ் எம்பையர் என்னாச்சுன்னா ஒரு முடிவுக்கு வந்தது. அப்போ உலகத்தின் எல்லா தேசங்களுக்கும் விடுதலை அவங்க கொடுத்துட்டு ரிட்டன் அவங்களுடைய தேசத்துக்கே அவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு எங்க ஒரு மூலையில் இருக்கிறாங்க அவ்வளவு. ஆனா உலகத்தையே ஆட்டி படித்த அந்த சாம்ராஜ்யம் இன்னைக்கு கிடையாது, அது முடிஞ்சு போச்சு. அதான் சிங்கத்துக்கு தப்பினவன். அப்போ உலகமானது இவர்களுடைய கடுமையான பிடியிலிருந்து தப்பிச்சாங்க. தப்பிச்சு எங்க மாட்டிட்டாங்களா? கரடி இல்லைங்களா? அப்ப கரடி எது கிடையாலும் உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. கரடி என்பது முதலாம் உலக போருக்கு பின் உலகத்தில் தோன்றின ஒரு மிகப்பெரிய அமைப்பு. ஐரோப்பா தேசம் ரஷ்யாவில் தோன்றுச்சு இல்லைங்களா? அதான் அந்த கம்யூனிசம். கரடி, கரடி எந்த நாட்டினுடைய சிம்பிள்? ரஷ்யாவுடைய சிம்பிள் இல்லைங்களா? அப்போ ரஷ்யாவில் தோன்றின கம்யூனிசம் இது ஒரு ஒரு அரசாங்க அரசியல் அமைப்பு. இந்த ராஜ பரம்பரை போனதுக்கு அப்புறம், பேரரசுகள் போனதுக்கு அப்புறம் உலகத்தில் தோன்றின புதுமையான ஒரு வகையான அரசாங்கம், ஒரு அரசியல் அமைப்பு கம்யூனிசம். இது வந்து ஆரம்பத்தில் அநேக நாடுகள் இது ஏற்றுக்கொண்டாங்க. ஐரோப்பிய தேசங்கள்ல ரஷ்யா இன்னைக்கு கூட ரஷ்யாவிலையும் மற்றும் சைனாவில் இன்னும் இந்தியாவில் கூட ரெண்டு மாநிலங்களில் இந்த ஆட்சி முறை போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம். ஆனால் என்ன ஆயிட்டு இருக்குது? இந்த கம்யூனிசம் கரடிக்கு தப்பினவன் அப்படின்னு சொல்லும் போது இந்த கம்யூனிசம் கூட என்ன இருக்குது? சோசியலிசம் கூட முடிவுக்கு வந்து விட்டது. ரஷ்யா இன்றைக்கு சூப்பர் பவராக இருந்துச்சு, அன்னைக்கு அமெரிக்காவுக்கு நிகராக இருந்தது, உலகத்தினுடைய வல்லரசு நாடாக இருந்தது யூஎஸ்எஸ்ஆர். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிட்டு யூனியன்ன்றதெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சிஐஎஸ் இல்லைங்களா? அப்போ 36 துண்டுகளாக போய்விட்டது. நம்ம பார்க்கலாம் இயேசு இதுக்கு வந்து இதனுடைய காரணம், இவருடைய கர்த்தருடைய இரண்டாம் வருகிறது இதனுடைய காரணம். வசனங்கள் என்ன சொல்லியிருக்குது அதை தான் நடக்கும். இன்னொரு பாயிண்ட் கூட நீங்க ஞாபகத்துக்கு வைக்கணும், உலகத்தின் ஜனங்கள் இது கர்த்தருடைய ராஜ்யம் என்று எப்படி புரிந்து கொள்வார்கள்னா, வேற எந்த மத புஸ்தகத்தில் எழுதியிருந்தாலும் இந்த உலகத்தில் நடக்காது. எதில் எழுதிக்கிறது மட்டும் நடக்கும், பைபிள் எழுதி அதை வச்சுதான் ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள் இது ஜீசஸுடைய ராஜ்யம். அதுதான் சாட்சி, வேதம் தான் சாட்சி. மற்ற புக்ஸ் வந்து பொய்யிருக்க அந்த புஸ்தகங்களே சாட்சி. அது நீ கொஞ்ச நாள்ல வரப்போகுது. அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டுக்கிற படி அப்படியே எக்ஸாக்டா நடந்துக்கிறது நீங்க கவனி. அப்போ கரடிக்கு தப்பினவன் சொல்லும் போது இந்த ஐரோப்பா தேசம் முழுவதும் இந்த கம்யூனிசம் என்ன இருக்குதுன்னா நிர்மூலம் ஆகிவிட்டது. 36 தொண்டுகள் ஆகிவிட்டது. இன்னைக்கு சைனாவில் கூட கம்யூனிசம் இருக்குது, ஆனாலும் கூட வந்து ரொம்ப தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க. அது கூட ரொம்ப சீக்கிரத்தில் அது மூலம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு வந்து அநேக வீழ்ச்சிகள் அது கண்டு கொண்டிருக்குது வெளியில, யாருக்கும் அவங்க தெரியுறதில்ல. ஏன்னா அவங்க வந்து மீடியா அலோவ் பண்றதில்லை அந்த அளவுக்கு. உலகத்துக்கு தங்களுடைய நாட்டினுடைய செய்திகளை அவங்க அவ்வளவு அலோவ் பண்றதில்ல. ஆனால் உலகத்தில் அந்த அவங்க நாட்டுக்குள் பெரிய பெரிய போராட்டங்கள் அடிக்கடி வெடித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கறோம். அப்போ அந்த வகையில இந்த கரடி கூட முடிவுக்கு வந்து விட்டதுன்னு நம்ம பார்க்கறோம். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் எங்க போறான்? கரடிக்கு தப்பி வீட்டுக்கு போறான். அப்ப வீடு தான் ஒரு பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறான். ஆனா வீடு என்பது எதை குறிக்கீங்க? மக்களாட்சி கருத்து, அதாவது டெமோக்ரசி. அப்ப கம்யூனிஸ்டுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் தோன்றி இருக்கிற அமைப்பு ஜனநாயகம். இந்த ஒரு ஜனநாயகம் தான் வீடா இங்க நம்ம பாக்குறோம். அந்த ஜனநாயகம்னா எப்படி? மக்களுக்காக, அப்புறம் மக்களால் மக்களுக்கு இல்லைங்களா? ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். அப்போ இது இந்த டெமோக்ரசி. அப்போ இது எப்படி இருக்குதுன்னா, இதை தான் இன்னைக்கு வந்து நம்புறாங்க. இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய இரண்டு ஜனநாயக நாடுகள் இருக்குது, இந்தியா மற்றும் அமெரிக்கா. இது கூட வந்து ஜனநாயகம் உலக தன்னுடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் விமோசனை கொடுத்தாச்சா? அதுதான் பாதுகாப்புன்னு ஜனங்கள் நினைக்கிறாரு. எல்லாம் போய் ஓட்டு போடுறாரு பாவம், ஆனா ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு வந்து பாது இது பேசிக்கே பேசிக் நீட்ஸே கிடையாது. இன்னும் கூட ஜனங்கள் தங்கள் உரிமைக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கறோம். அப்போ இந்த டெமோக்ரஸி கூட ஃபைனல், இதுதான் ஃபைனல் டெமோக்ரஸிக்கு. அந்த பக்கம் வேற எந்த வகையில இன்னொரு அமைப்பு உண்டாகும் நம்ம நினைக்கவே வேண்டாம். இதோட முடியுது இந்த உலகம், இந்த ஜனநாயக அமைப்புகளோட இந்த உலகத்துக்கு முடிவு. அதை கொண்டு வராது. எப்படி கொண்டு வரலாம்? பாம்பு கடித்தது போல இருக்கும். பாம்பு கடிச்சா எப்படி இருக்கும் விஷம்? பாம்பு கடிச்சு விஷமான என்ன ஆகும்? கண்டிப்பா அவ்வளவுதான் க்ளோஸ் இல்லைங்களா? அந்த மாதிரி அப்போ நிறைய பொய், நிறைய பொய் இருக்குது இந்த டெமோக்ரஸியில. அப்ப ஜனநாயகத்துல அப்படி பண்றோம் இப்படி பண்றோம் என்னென்னமோ சொல்றாரு, ஆனா நிறைய ஏமாத்தல் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஜனநாயகன்ற பேர்ல நம்மளை போல சாதாரண மனுஷங்க தான் பெரிய பெரிய பதவிகளுக்கு போய் ஜனங்களை வஞ்சனை பண்ணி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன ஆகும்னா, இந்த ஜனநாயக அமைப்பு கூட அது முடிவுக்கு வரும். இப்போ ஒவ்வொரு அமைப்புகளும் முடிவுக்கு வரும்போது உலகத்தில் மிகப்பெரிய அழிவுகள் நிகழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ பேரரசுகள் முடியும் போது உலகம் ஒரு முதலாம் உலக போரை கண்டது. அதைத் தொடர்ந்து இரண்டாம் உலக போர் கூட வந்துச்சு. அதுல கம்யூனிசம் துண்டு துண்டாக போச்சு, பேரழிவு நிகழ்ந்தது. அப்ப ஜனநாயகம் முடியுதுன்னா எப்படி இருக்கும்? அந்த டைம்லாம் அந்த உலக போர்கள் நடக்கும் போது அங்க எந்த விதமான கட்டுப்பாடு இல்ல உலகத்துல சட்டம் ஒழுங்கு கிடையாது. அந்த சட்டம் ஒழுங்கு இல்லாத நிலைமை தான் இந்த கவர்மெண்ட்டுகளுக்கு முடிவு கொண்டு வரும். இந்த நான்கு அமைப்புகளுக்கு முடிவு கொண்டு வரது எதுனா, சட்டம் ஒழுங்கு இல்லாத கடைபிடிக்காத ஒரு நிலைமை. அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல அனார்கின்னு சொல்றாங்க. அனார்கினா லாலெஸ்னஸ், எந்த விதமான சட்ட திட்டங்களை பாக்குறது இல்லை. இன்னைக்கு எத்தனையோ சட்ட திட்டங்கள், எத்தனையோ தண்டனைகள் எல்லாம் எழுதி வச்சு கூட எவ்வளோ குற்றங்கள் நடைபெறுது பாத்தீங்களா? அப்போ கவர்மெண்ட்லன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும்? எந்த சட்ட திட்டங்கள் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை, பயந்துக்கிறது இல்லைன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு வந்து உலகத்தில் சில அமைப்புகள், சில நாடுகள் அப்படிதாங்க இருக்கு. அப்போ உலகத்தில் இந்த கவர்மெண்ட் எப்படி முடிவுக்கு கருத்தை கொண்டு வர்றாருன்னா, சட்டம் ஒழுங்கு இல்லாத நிலைமை உலகத்தில் ஏற்படும். அதான் லாலெஸ்னஸ். அதை பத்தி நீங்க படிச்சீங்கன்னா ஜகரியா 14:13
அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். அவனவன் தன் தன் அயலவனின் கையை பிடிப்பான், அவனவனுடைய கை அவனவன் அயலவனுடைய கைக்கு விரோதமாக எழும்பும்.
அவனவனுடைய நண்பருக்கு விரோதமாகவே அவனவனுடைய கை விரோதமாக இருக்கும். ஒரு மெத்தட் பாத்தீங்க எப்படி பண்ணிக்கிறார், அவனவனுடைய கை அவனுடைய சகோதரனுக்கு விரோதமாக இருக்கும். இது வந்து எதனுடைய அடையாளம்னா, ஒரு சட்டம் ஒழுங்கு இல்லாத நிலைமை. அப்ப சட்டம் ஒழுங்கு இல்லைன்னா ஒரு நாடு எப்படி நடக்கும்? இப்ப ஏற்கனவே சில எக்ஸாம்பிள் இப்ப தேவன் வச்சிருக்கார் உலகத்துல. அதுல ஆப்பிரிக்கா நாடுகள்ல முக்கியமான ஒரு நாடு இருக்குது, சோமாலியா. சோமாலியாவில் இப்ப கவர்மெண்ட் கிடையாது, கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆகி போச்சு. கவர்மெண்ட் இல்ல, அங்க என்ன நடந்து கொண்டது தெரியுங்களா? படிக்கிறோம் தானே, என்ன இருக்குது? எல்லாம் கொலை. அப்புறம் வந்து கேப்பார் கேள்வி இல்ல, அங்க வந்து எல்லாம் கன் வச்சிருக்கிறான். பணக்காரங்களும் சும்மா பை கொண்டு போனா சூட் பண்ணி எடுத்துருவான். டிராபிக்ல வண்டி நின்னா அப்பவே கத்தியில் குத்தி அவங்களுக்கு புடுங்கிட்டு போயிடுறாங்க. ஒண்ணுமே யாருமே போலீஸும் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது. அதே போல அடிபட்டவன கொண்டு ஆஸ்பத்திரி கிடையாது. அதனால நீங்க சோமாலியாவில் வந்து இந்த கடற்கொள்ளையர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய நாடுகளை கதிகலங்க பண்ணிட்டு இருக்கிறானு கவனிச்சிங்களா? அது அப்போ அந்த கவர்மெண்ட் இல்லாத ஒரு நாடு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு நாடு என்ன சொல்லலாம்னா, நம்ம பக்கத்து நாடு தான் பாகிஸ்தான் எப்படி தெரியுங்களா? கவர்மெண்ட் இருக்குதுன்னு தான் பேரு, ஆனா யாரும் கவர்மெண்டா மதிக்க மாட்டாங்க. போலீஸ்காரங்களும் இப்ப நம்ம போலீஸ்காரை பார்த்தாலே கொஞ்சம் பயந்துக்கிறோம். போலீஸ்கார் வர்றாரு கொஞ்சம் அமைதியா போயிடலாம் அப்படின்னு இருக்குதா இல்லைங்களா? இன்னும் கூட இருக்குது, நம்மளாம் கொஞ்சம் பயந்துக்கிறோம். ஆனா அங்க அப்படி இல்லைங்க, போலீஸ்காரன் வந்து ஏதாவது கடனா அப்பவே சூட் பண்ணிடுவான் பாக்கெட்லேருந்து. அங்க இருக்கிற அந்த பிரசிடென்ட், அங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டர்லாம் சும்மா ரப்பர் ஸ்டாம்பு, அவங்க சொல்றதை யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அங்கே ஏன்னா அங்கே தீவிரவாதம் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதை அவங்க யாருக்கும் பயந்து மாட்டாங்க. அவங்க தலைவர்கள், இவங்க அரசியல் தலைவர்கள் அப்படி இப்படி நல்லா வந்து ஒரு மதிப்பெல்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை அப்படி கொலை பண்ணாங்க, இவருக்கு மேலே கொலை பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. அதே போல் ஆப்கானிஸ்தான், அங்கே கூட வந்து கவர்மெண்ட் இருக்குதுன்னு தான் பேர், ஆனால் அது தீவிரவாதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு இல்லாத நிலைமை உலகமேகம் உருவாகி கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இன்னும் ஈராக்கில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா டெய்லி சாகிறத நீங்க பாக்குறீங்க. 100 பேராவது மினிமம் சாகுறாங்க. காலையில் எழுந்திரிச்சா சாயங்காலத்துக்குள்ள 100 பேர் செத்துருவாங்க. அப்ப இந்த இடத்துல கவர்மெண்ட் எல்லாம் இருக்குது, ஆனா செயல்படுறதுக்கே முடியாது, செயல்படுறதுக்கே விட மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா, இந்த உலகம் முழுவதும் இப்போ அரசியல் அமைப்புகள் நிர்மூலமாகி கொண்டு வருகிறத பாக்குறோம். ஐரோப்பா தேசங்கள்ல இருந்து எல்லா பக்கம் நீங்க அப்படிதான் போய் கொண்டிருக்கிறது நம்ம பாக்குறோம். கவர்மெண்ட்டுக்கு இப்படிதான் கர்த்தர் அந்த ஒரு நிர்மூலத்தை அவர் ஏற்படுத்துகிறார். முதலாவது ஜாதிகளை ஒன்று சேர்க்கிறார், சேர்த்து தன்னுடைய கோபத்தை அவைகள் மேல் ஊற்றுகிறார். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நீங்க பாருங்க, அதாவது ஏசாயா 34:12 நம்ம படிக்கும் போது, அரசியல் தலைவர்கள் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுதந்திரமா ஆட்சி பண்ணிட்டு அப்படி கிடையாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. தலைவர்கள் இங்க ஒருவேளை இங்க தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா அப்படியே வயிற்றுக்கு வயிறு கலக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. எங்க எங்க திடீர்னு ஏமாந்து ஒரு சந்தோஷத்துக்கு வேணா அந்த பொட்டாசு வரிசல் கூட பயந்து போனேன். ஏன்னா பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது, நிம்மதியான அரசாட்சி பண்ண முடியல. அங்க நம்மால மன்மோகன் சிங் தூங்கிட்டு தான் இருப்பாரு, ஆனா அரை தூக்கம் தான் டெய்லி. ஆனா சுத்திலும் துப்பாக்கி வச்சு நின்றுக்கிறாங்க. ஏன்னா எந்த நேரத்துல எவன் வந்து அடிப்பான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அவனை அடிச்சாலும் அடிச்சிருவான். ஏன்னா இந்திரா காந்தி அடிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய மெய்க்காப்பாளர்களே அடிச்சிட்டாங்க. அது மாதிரி ரொம்ப பயந்து பயந்து சாகுறானு. இன்னைக்கு நீங்க திருப்பி ராஜ்ய எடுத்து நடந்தங்கன்னு சொன்னா மன்மோகன் சிங் நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் அவரு அவரு முகத்தை சிரிப்பு நீங்க பாக்குறீங்களா, ஒரு பிரைம் மினிஸ்டர் எப்படி இருக்கணும், என்ன ஒரு வந்தா போகணும் சிரிக்கணும் ஒண்ணுமே இல்லை, ஏன்டா வந்தான்ற மாதிரி இருக்குது. ஏன்னா எங்களையோ நிம்மதியா மூணு வேலை சாப்பிட்டு இருக்கிறத சொல்லி போட்டு இந்த மாதிரி ஒரு நாட்டை இழுத்து போட்டு 1008 தலைவலிய தூக்கி போட்டுக்கிறாங்க. ஆனாலும் அந்த சுயநலம் இருக்கிறதுனால தான் அதுல தொங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலி இது நிர்மூலம் ஆச்சுன்னா கண்டிப்பா இதை விட்டு அவங்க வந்து ஓடிடுவாங்க. அதான் இங்க வசனம் சொல்லுது, ராஜ்யபாரம் பண்ண கூக்கால கூட வரமாட்டாங்களாம். அப்படி ஒரு காலம் இந்த உலகத்தின் மேல் வரப்போகுது சகோதர சகோதரி. அது கூட இந்த ஒரு அந்த காலங்களில் இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது நிறைய பாயிண்ட்ஸ் நான் சொல்லணும், ஆனா ரொம்ப பெரிய டாபிக் இது, அருமகத்துவம் உலகத்தின் முடிவு. எத்தனையோ பாயிண்ட்ஸ் நான் சொல்லணும். இப்ப ரெண்டாவது அமைப்புக்கு போலாம், சமூக அமைப்புகளுக்கு கர்த்தர் எப்படி முடிவு கொண்டு வர்றார், அநீதி அநியாயம் நிறைந்த சமூக அமைப்புகளுக்கு முடிவு எப்படி வருதுன்னா, ஏசாயா தீர்க்க தரிசனம் 24:1-5.
இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார்.
இங்க இந்த வசனங்கள் வந்து திருப்பி வாசிக்கணும், ரொம்ப முக்கியமானது.
இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும்
வெறுமையாக்குறாரு, தேசத்தை வெறுமையாக்குறாரு. அப்படின்னா ஆங்கிலத்தில் எப்படின்னா தேசம் என்கிற அந்த இடத்துல எர்த்துன்னு இருக்கு. The Lord maketh the earth empty. ஆமா, எர்த்து த பூமியை என்ன பண்றாரு, வெறுமையாக்குறாரு. பூமினா இந்த கிரகம் பூமி இல்ல, இந்த சமுதாய அமைப்பு அமைப்பு அமைப்புகள்ல ஒண்ணு சமுதாயம். இந்த சமூக அமைப்பு பத்தி இங்க பேசுறாரு. ஏன்னா கீழ்வசனத்துல அதை பத்தி தான் நம்ம பாக்குறோம். அதை வெறுமையாக்கி அப்புறம் பாலமாக்கி கவிழ்த்துனா திட்டு அப்சைட் டவுன் தலைகீழாக, இப்ப இருக்கிறத தலைகீழ மாத்துறாரு. அப்புறம் சமூக அமைப்புகள் பத்தி பேசுறார். அப்போ சமூக அமைப்புல யாரும் இருக்கிறாருங்க, ஆசாரியன் இருக்கிறாரு, அப்புறம் ஆசாரியனுக்கு எப்படியோ அப்படியே ஜனத்துக்கும், அப்புறம்
எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும், வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி தத்துவமற்று உலர்ந்து போகும், தேசத்தில் ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது, அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள்.
ஆமா, அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது பொருள் என்ன, அப்ப இந்த இடத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனமானது, இரண்டாம் வசனமானது, இந்த உலகத்தில் இப்போது இருக்கிற அமைப்புகள், சோசியல் அமைப்புகள், சொசைட்டி, அதை பத்தி இங்க பேசிருக்கிறத நம்ம பார்க்கணும். இதை வந்து இப்போ கர்த்தர் என்ன பண்றாருன்னா தலைகீழாக மாத்துக்கிறார். இது கூட இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு. ஆசாரியருக்கு எப்படியோ அப்படிதான் ஜனங்களுக்கும் நடக்கும். அப்ப ஆசாரியர்கள் ஜனங்கள் அது என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னா, ஆசாரியர்களுக்கு உலகத்தில் என்ன இருக்குது, ஆசாரியர்கள் யாரு, மதத்துக்காரங்க, மதத்தலைவர்கள். மதத்தலைவர்களுக்கு என்ன இருக்குது, இப்போ ஒரு ஒரு அதிகாரம், ஒரு மதிப்பு இருக்குது. ஜனங்கள் இவங்க இந்த மத இந்த மதக்காரர்கள் ஜனங்களை என்ன பண்றாரு, ஆட்டி படித்துக் கொண்டிருந்தார். ஆனா கர்த்தருடைய இந்த இந்த கர்த்தருடைய நாளில் அவர் இந்த அமைப்புகள் மேல் தீர்ப்பு செலுத்தும் போது அல்லது நிர்மூலம் கொண்டு வரும் போது எப்படி இருக்கும்னா, ஆசாரியனுக்கு என்னவோ அதுதான் ஜனத்துக்கு இருக்கும். ஜனத்துக்கு என்னவோ அதுதான் ஆசைக்கும். ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்காது. அப்போ குற்றங்கள் புரியும் போது ரெண்டு பேருக்கு ஈக்குவல் தான். அதுல வந்து வித்தியாசம் இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்ம பாக்குற மதக்காரர்கள் பண்ற அட்டூழியங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன இருக்குது, வெளியில வந்திருக்குது. வருதா நீங்க அமெரிக்கா தேசத்துல எல்லாம் இந்த ரோமன் கத்தோலிக்கா நாயகன் சொல்லிக்கிற பாதிரியார்களுடைய அக்கிரமங்கள் அனுதினமும் பேப்பர்ல வந்துட்டு சொல்ல முடியாது. நம்ம நாட்டுல எப்படி நம்ம பிரேமானந்தா சச்சிதானந்தா என்னென்னமோ இருக்கிறானுங்களே, இவங்கெல்லாம் பண்றது எல்லா அட்டூழிகளும் ஒரு காலத்துல வெளியில வராது. ஏன்னா சாமியாருக்குன்னா அவங்களுக்கு தனி மதிப்பு, அவங்க என்ன செஞ்சாலும் கூட அவங்க மறைச்சிடுவாங்க, வெளியில தெரியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. இப்படி உலகமெங்கும் இருக்கிற மத தலைவர்கள், புத்த மதத்தில் கொடுக்கிறாரு, எல்லா மதத்திலும் இருக்கிறாங்க தலைவர்கள். இவங்க வந்து இவங்களுடைய அட்டூழியங்கள் இன்னைக்கு உலகத்துல வெளியில வந்து கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம நம்ம தமிழ்நாட்டில் கூட இன்னைக்கு கிறிஸ்தவ அமைப்புகள் கூட அநேக ஊழியர்களுடைய அட்டூழியங்கள் வருதா இல்லைங்க, அதான் பேப்பர்ல போடுறாங்க, கிறிஸ்தவ பாதிரியார் கைது அப்படின்னு போடுறாங்க. அப்ப எங்க அடைக்கிறாரு கொண்டு போய், அந்த எல்லாரும் எந்த கைதி சாதாரண கைதி அடைக்கிற இடத்துல கொண்டு போய் ஆஃப் பேண்ட் ஆஃப் ஷர்ட் போட்டு உள்ள தள்ளிடுறாங்க, வெள்ள வெள்ள போட்டு உள்ள தள்ளிடுறாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் நடக்காது, ஆனா இன்றைக்கு அதை நடந்து கொண்டிருக்கிறத நான் பாக்குறேன். அதுல குறிப்பாக இந்து மத தலைவர்கள் கொஞ்சம் ரீசெண்டா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்களா, பெரிய பெரிய பர்சன் வந்து, அதாவது பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து காலில் விழுவாங்க, சீஃப் மினிஸ்டர்லாம். ஆனா என்ன ஆச்சு, சென்னையில் நினைச்சிருங்களா, காஞ்சி காமக்கோரியா உள்ள தள்ளிட்டாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு ஏசி ரூபா கொடுக்கணும்னு நம்மளுக்கு, அப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு, ஏசி ரூமெல்லாம் தர முடியாது, அவங்க சாதாரண ரூம்ல செல்லு அடைங்க, நாளுக்கு நாளில் போட்டு அடைங்கன்றாங்க. அப்போ அங்கே உட்காந்துட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க, எப்படிப்பட்ட உன்னத நிலைமையில் இருந்தவர் எந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம இந்த காலங்களில் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆசாரியனுக்கு எப்படியோ அப்படி தான் ஜனத்துக்கு நடக்குது, அதே போல் முதலாளிக்கு எப்படியோ அப்படி தான் தொழிலாளிக்கு, தொழிலாளிக்குனா தீர்ப்பு அதுதான் முதலாளிக்கு. இன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாம் சமூகத்தில் நடக்கிறதெல்லாம் ரொம்ப சுலபம். மீடியா இன்றைக்கி வந்து டெலிவிஷனு மற்றும் பேப்பர் இதெல்லாம் வந்து நியூஸில் உடனடியாக வெளியில் வந்து ஆர்டிஓ எல்லாம் பார்க்குறாங்க இல்லைங்களா. அவங்களாம் பாருங்கள் எவ்வளோ முந்தையெல்லாம் லஞ்சம் வந்து டேபிள் கடையில் வாங்கிட்டு இருந்தார், அப்புறம் மேலே வாங்கிட்டார், இப்போ என்ன எடுக்கிறாருன்னா வாங்கவே மாட்டேங்கிறது கொடுத்தாலும் மட்டும். நானும் கூட ரீசெண்டாக ஒரு ரேஷன் கார்டு எப்படியோ வாங்கிட்டேன் கஷ்டப்பட்டு, ஆனால் எவ்வளோ தெரியுங்களா கொடுத்தேன், எவ்வளோ தெரியுமா கேட்டாங்க, 5 ரூபாய் கொடுங்கன்னு கேட்குறேன். நான் 5 ரூபா 500ன்னு நினச்சிட்டேன், 5000 5 ரூபான்னு 5000ன்றார். அப்போ 5000 ரூபா கொடுத்தீங்களா, அந்த அளவுக்கு இருந்துச்சு. வெறும் 5 ரூபீஸ் கேட்கிறாரு, கொஞ்சம் செலவுக்கு ஏதாவது பேப்பரே போடுவாங்க, நான் 10 ரூபாய் கொடுத்து வந்தேன் 10. ஆனால் ஒரு காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்கினா ரொம்ப தலைவிரித்தாடுச்சு, இன்னைக்கெல்லாம் என்ன எடுக்கிறாங்க. இது எப்படியோ ஒரு ஒரு காரணம், இது வந்து கவர்மெண்ட் போல சீட் ஆடுறது கவர்மெண்ட் காரணம் நல்லவங்களும் கிடையாது, இது மேலிருந்து ஒரு கண்ட்ரோல் அங்கே இருக்கிறது நம்ம பார்க்குறேன். அது கண்ணுக்கு தெரியாது அந்த 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 ஆட்சி. அப்போ நமக்கு நல்லா தெரியுது கர்த்தருடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய சில மாறுதல்கள், அது கொஞ்சம் கொஞ்சமா தீமை என்னாகுது, தீமை உச்சக்கட்டத்தில் இருக்குது பிசாசுடைய காலத்துல, அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வருது, நன்மை ரொம்ப கீழே இருக்குது பெருகிட்டு வருது. இதுதான் கொஞ்சம் இதுதான் இங்க நடக்கக்கூடிய மாறுதல், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நம்ம அந்த பாயிண்ட்ஸ்ல பேசிருக்கிறோம், ஆசீர்வாதங்களும் இருக்குது அதே டைம்ல அழிவும் இருக்குது, மிக்சிங் காலம் இது. அப்ப தீமை கம்மியாயிட்டு வருது. இன்னைக்கு வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய தலைவர்கள் 5 வருஷம் ஆட்சி நடத்திடுவாரு, முடிச்ச உடனே வீட்டுக்கு போவாருன்னு சொல்ல முடியாது, ஜெயிலுக்கு புடிச்சு தள்ளிடுறாங்க. சீஃப் மினிஸ்டர் இப்போ 5 வருஷம் எவ்வளவோ மரியாதை இருக்கிறாரு, 5 வருஷம் முடிஞ்சா உள்ள தள்ளிடுறாங்க, போய் கம்மி என்ன வீட்டுல போய் இழுத்துட்டு வர்றான். பாத்தீங்கன்னா நம்ம கண் கூட பார்த்தோமே இல்லைங்களா, இது எங்க நடந்துச்சு, நம்ம நாட்டுல நடந்துச்சு. அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் எப்படி இருந்தார், 5 வருஷம் சூப்பர் மேனா இருந்தார், ஆனா திடீர்னு அவரு வந்து அவர் மேல ஏகப்பட்ட ஊழல்கள் எல்லாம் வந்து நிரூபணம் ஆகி போச்சு, அவர் செல்லா காசு மாறி இன்னைக்கு வந்து 5 வருஷம் தாங்க. அது இப்போ பாருங்க பாகிஸ்தான் அதிபர் முஷாரப் எப்படி இருந்தாரு பாத்தீங்கன்னா, உலகத்தை கதி கழிக்கிட்டு இருந்தார், இப்போ அவருடைய பேர் பேப்பர்ல ஒரு மூலையில கூட வருது அவ்வளவு. யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்தார் கோர்பச்சேவ் பெரிய தலைவர், இன்னைக்கு ஒரு பேர் கூட வராது, எல்லாம் காலி, எல்லாம் அந்த டைமுக்கு தான் அவங்களுடைய பேர் வரும், அதுக்கப்புறம் வரவே வராது. இதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்க கவனிங்க. அப்ப சமூக அமைப்புகள் கூட நொறுங்கி கொண்டு வருகிறத நம்ம பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த நொறுங்கி கொண்டு வருகிற இந்த காலத்துல இந்த சொசைட்டில எப்படி கட்ட தலைகீழ மாத்துறாரு அப்படின்னா, இந்த காலம் எப்படி இருக்குது, ஏமாத்துக்காரனுக திருடனுக ஃப்ராடுக இவங்கெல்லாம் உன்னதமான நிலைமையில இருக்கிறாங்க, நேர்மையா இருக்கிறவங்க ஏழ்மையான ஜனங்கள் இவங்கெல்லாம் கீழே வாழ்றாங்க, வறுமையில வாழ்றாங்க, இன்னும் சில பேர் தங்களுடைய உரிமைக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் கருத்தர் என்ன பண்றாரு, நம்ம தலைகீழாக மாத்துறாரு. அப்ப என்ன நடக்குங்க, இங்க இருக்கிறவர்கள்லாம் கீழே வருவாரு, கீழே இருக்கிறவர்கள்லாம் மேல போவார். இதை பத்தி யோசனை இருக்கானா, ஏசாயா 40 அதிகாரம் 4 வசனம்.
பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும்.
போது நாங்க நம்ம பார்க்கும் போது எப்படி என்ன வசனம் சொல்லுதுன்னா, பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும், சகல மலைகளும் மேடுகளும் குன்றுகளும் செவ்வையாக்கி. போதுங்க போதும் போதும், ரெண்டு டைம் படிக்க வேண்டியது. ஆமா, எல்லாம் சமம் பண்றாரு. அப்ப இது நேரடி அர்த்தமா, அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல மலையெல்லாம் இல்லாம சமவெளி பண்ணிட்டு பள்ளத்தை எல்லாம் மண்ணு போட மேவி எல்லாம் புல்டோசர் வச்சு வேலை செஞ்சிட்டு வரா. இதெல்லாம் நேரடி அர்த்தத்துக்கு ஒத்து வரவே வராது. அப்ப இது என்னன்னா, இது வந்து சமுதாய அமைப்பு. இன்னைக்கு அநேகம் பேர் தங்களுடைய உரிமைக்கு கீழே வாழ்ந்து கொண்டுக்கிறாங்க. அவங்கதான் பள்ளம். பள்ளம் எல்லாமே இல்லாமோ உயர்த்தப்படும். அதே போல மேல இருக்கிற ஜனங்கள், அதான் மேடுகள் குன்றுகள் மலைகள் எல்லாம் உயர்ந்த ஜனங்கள், சமுதாயத்துல மேலாக இருக்கிற பெரிய மனுஷன்கள். இவன் எல்லாம் என்ன வாழ்ங்க, இப்போ கீழே வருவோம். இந்த பெரிய மனுஷங்கள் எப்படி ஆனாங்க தெரியுங்களா? பெரிய மனுஷங்களா யாரு? ஆளுங்க தெரியுங்களா? அதுங்களா பெரிய மனுஷங்க இல்ல, பண ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியில இல்லைங்களா, அவங்களுடைய வசதி வாய்ப்புகள்ல அந்த வகையில தான் நம்ம சொல்றோம் பெரியா இருக்கு. அவ பெரிய ஆளுகள் எப்படி ஆனானுங்க இந்த உலகத்துல? நீதியா நேர்மையா பாடுபட்டு ஒழிச்சு முன்னுக்கு வந்தானுங்களா? கண்டிப்பா இவங்க என்ன பண்ணிருக்கணும், ஃப்ராட் பண்ணாம மேல வரவே முடியாது இல்லைங்களா? இன்னைக்கு வந்து அமைச்சர்கள் இருக்கிறாரு, பெரிய பெரிய ஆளுகள் பதவிகள் இருக்கிறீங்களா? யார் இவங்களா? நேர்மையா உழைச்சு வந்தவர்களா? கிடையாது. இவங்கெல்லாம் பயங்கரமான கிரிமினல்ஸ், பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம். அம்பானி எல்லாம் யாருங்க? இன்னைக்கு வந்து இந்தியாவே ரெண்டு இந்தியா விலைக்கு வாங்கிடுவாரு. ஆனா ஒரு காலத்துல 100 முன்னாடி சிங்கப்பூர்ல பேப்பர் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். முதலீடு வேலை தெரியல, வெறும் 15,000. அது அவருக்கு பத்தியில பெரும் பேரும் புகழமா போடுறாங்க நம்ம புஸ்தகத்துல. நீங்க அவங்க போய் பாத்தீங்களா, வெறும் 15,000 முதலீடு பண்ணி இன்னைக்கு இந்தியாவே விலைக்கு வாங்க முன்னேறி இருக்கிறார்கள், நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம 15,000 முதலீடு பண்ண வர முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா? என்ன பண்ணிக்கிறாரா, என்ன ப்ராடக்ட் பண்ணாரோ, என்ன கலக்கு கலப்பட பண்ணாரோ, என்னன்னா எத்தனை பேர்த்த க்ளோஸ் கட்டினாரோ நமக்கு தெரியாது. எல்லாம் வந்து பெரிய பெரிய ஆட்கள் ஆகிட்டு இருக்கிறாங்க அங்க ராஜ்யத்துல கட்ட தம்முடைய வருகையில. அந்த மேடல கீழே இருக்கிறார் இன்னைக்கு பாத்தீங்களா, 7,000 அடிச்சிருக்கிறார் இன்னைக்கு. நம்ம கண்ண முன்னாடி எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றது ரொம்ப சுலபம். இன்னைக்கு வந்து சத்தியம் கம்ப்யூட்டர் சார், நீங்க நியூஸ்ல படிக்கிறீங்க, இந்தியாவுடைய 4வது பெரிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி. அதுல வந்து ஒரு முதலாளி மேனேஜர் மேனேஜிங் டைரக்டர் 7,000 தேடி இருக்கிறார். 7,000 திருடுறது கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்ப என்ன ஆயிட்டுக்கிறாங்க, மாநிலத்தை உடனே ரிசைன் பண்ணா உடனே 4 முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறாங்க, மூஞ்சி பாருங்க இவன் தான் அப்படின்னு காமிக்கிறாங்க. இதெல்லாம் எந்த காலத்துல நடக்கும்? இதெல்லாம் நடக்குமா? பணம் வச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம்னு ஒரு காலம் இருந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு பணம் வச்சாலும் கூட சாதிக்க முடியாது, காலம் மாறிட்டு இருக்குது பாத்தீங்களா. அப்போ நீங்க அநேக பேர் பணத்துக்காக ஓடிட்டு இருக்கிறாரு, ஆனா பணம் நிக்காது, பணம் சாதிக்காது. இன்னைக்கு வந்து குற்றவாளி கூண்டுல போய் உள்ள அடைச்சிட்டாங்க, மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நீங்க வச்சுதான் இவர் திருடிட்டாரு, இவர் உள்ள தள்ளுங்கன்னு சொல்லி கம்பெனி 6% கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூ வெறும் 6 எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க, முதலீடு பண்ணவங்களுக்கு எல்லாம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பெரிய பெரிய ஆட்கள்லாம் கீழே வராரு, கீழே இருக்கிற ஆட்கள் தங்களுடைய உரிமைகளை விட்டு மேலே வராங்க. இன்னைக்கு நம்ம வெளிப்படையா தெரியுது, அவங்கள ஆளுங்களை பார்த்தாலே வித்தியாசம் தெரியும் நம்மளுக்கு இல்லைங்களா? ஆளுங்களை பார்த்தாலே பணக்காரையாலே வித்தியாசம் தெரியும். ஆனா இன்னைக்கு என்ன இது வருதுன்னா, இந்த அமைப்புகள் கூட நொறுங்கி கொண்டு வருகிறது. இன்னைக்கு நம்ம பாக்குறோங்க, இன்னைக்கு வந்து அநேக விதமான பாரபட்சங்கள் இன்னைக்கு சமுதாயத்துல இருந்து கொண்டு வந்ததெல்லாம் இன்னைக்கு உடைந்து வருகிறது நம்ம பார்க்க. குறிப்பா இன்னைக்கு நீக்ரோ ஜனங்கள் சொசைட்டில சமுதாயத்தில் உலகத்துல ரொம்ப கீழான நிலைமையில இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிட்டுக்கிறாங்க, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், அவங்கள ரொம்ப மேலான நிலைமையில வந்துருக்கிறாங்க. இன்னைக்கு அமெரிக்காவுடைய அதிபர் ஆயிட்டுக்கிறாரு. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இதெல்லாம் வந்து நடக்குமா? இதெல்லாம் எப்படி நடக்குது? பிசினஸ் செய்யற வழியாது கண்டிப்பா கிடையாது. இது வந்து கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த உலகம். பிசினஸ் கூட இப்ப கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் தான் வேலை செய்யறோம். சிலதெல்லாம் அனுமதி, அந்த அனுமதியின் பேரில் தான் செய்ய முடியும். முந்தி மாதிரி இஷ்டம் போல ஆட முடியாது. இருண்ட யுகத்துல பண்ணிட்டு இருந்த அந்த உலகத்தை அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இப்ப கர்த்தர் கொடுக்குற அனுமதியில மட்டும்தான் சில வேலைகள் அங்கங்க நொறுக்குவதற்காக சில அனுமதி தேவன் தர்றார், அவ்வளவுதான். அவனை வச்சே அவனுடைய அமைப்புகளை அவர் வந்து நிர்மூலமாக்குறார். மற்றபடி ஜனங்களை மேலே கொண்டு வரும். இன்னைக்கு அநேக தடைகள் பாரபட்சங்கள் இன்னைக்கு எத்தனையோ உதாரணம் நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த நீக்ரோ ஜனங்கள் நம்ம தமிழ் இந்தியாவில் இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு சுவர் மாதிரி இருந்தது, ஓட்டை சுவர் மாதிரி, ஜாதி வித்தியாசம். இன்னைக்கு என்ன இருக்குது நம்மளுடைய நாடுகளில் இன்னைக்கெல்லாம் ரொம்ப கீழான ஜனங்களும் இந்த கூலிக்கார ஜனங்கள் இவங்களுக்கெல்லாம் பேர் அரிஜென்ஸ் இல்லைங்களா, நம்ம நாட்டில் ஷெட்யூல் காஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைப்பு. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா தீண்டாத ஜனங்கள், அதாவது தொடவே தீண்டாமை ஜனங்கள் அப்படி அவங்க வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்குது இன்னைக்கு எல்லாம் மாறிட்டு இருக்கிறத பார்க்குறேன். பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு வந்து படிப்பு பட்டி தொட்டி எல்லாம் மாறிட்டு, ஜாதியெல்லாம் இன்னைக்கு யாரும் பார்க்கறது இல்லை. இன்னைக்கு எல்லாரும் யார் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணுறாரு, யார் யாருக்குடைய விசேஷங்களுக்கு கலந்துக்கிறாரு, யார் யாரை வேணாலும் கூப்பிட்றாரு, பழகிக்கிறாரு, கலந்து கொள்ளுகிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமே இல்லைங்களா? இன்னைக்கு யாராவது ஜாதி வரி இருக்குங்களா? ஜாதி வரி பார்க்குறாங்களா? ஜாதியெல்லாம் யாருமே பார்க்க, ஜாதி யாரும் பார்த்தாங்கன்னா கேஸ் போட்டால் நான் பெயில் உள்ள தள்ளிடுவாங்க. ஜாதி பேரை சொல்றதுனாலே உள்ள நான் பெயில் உள்ள தள்ளிடுவாங்க. அப்போ அதனால இன்னைக்கு என்ன ஆகுது, அந்த மாதிரி ஹரிஜன்ஸு ஷெட்யூல் காஸ்ட் ஜனங்கிட்டெல்லாம் போய் பேசும்போது பயந்து பயந்து பேசுகிறாங்க பெரிய காலங்கள். இன்னைக்கு அது மட்டும் இல்லை, அவங்களாம் பெரிய கலெக்டர் ஆகிட்டு பெரிய பெரிய உத்தியோகஸ்தில் போயிட்டு இருக்கிறாங்க, பெரிய பெரிய பதவிகளில் இன்னைக்கு அவங்களுக்குன்னு செப்பரேட் போட்டா, செப்பரேட் பாராளுமன்றத்திலிருந்து படிப்புலேருந்து வசதி வாய்ப்புகள்லேருந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு துறைகளிலும் அவங்களுக்கு என்ன இருக்குதுங்க, ஒரு போட்டா இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் இதெல்லாம் எப்படி வந்துச்சு, இதெல்லாம் பிசாசா? அப்போ என்ன இருக்குது, இந்த அமைப்புகள் எல்லாம் இன்னைக்கு சீர்குலைந்து கொண்டு வருகிறது நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஆனால் இன்றைக்கு இவைகள் நடந்து கொண்டு நம்ம கண்ணு முன்னாடி நடந்து கொண்டு வருகிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சமூக அமைப்புகள் எப்படி நொறுங்கி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத பற்றி ஏசாயா தீர்க்க தரிசனம் 24:19-20.
தேசம் நொறுகவே நொறுக்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும், வெறித்தவனை போல தேசம் தள்ளாடி
ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும். ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும், எப்படி ஒரு குடிசை வேண்டாம் நம்ம முடிவர் தானே பண்றோம், அப்படியே தரமடமாக தூக்கி வீசிடுறோமே, அது மாதிரி என்ன இந்த தேசம் நொறுங்கவே நொறுங்கும், அசையவே அசையும், முறியவே முறியும், எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசிட்டு. அப்ப இந்த சமூக அமைப்புகள் கண்டிப்பா என்னாகும், முறிந்துவிடும். அப்புறம் வெறித்தவனை போல தள்ளாடி இல்லைங்களா, தேசம் எப்படி வெறித்தவன் போல தள்ளாடி கம்பாரிசன் கொடுக்கிறாரு. அப்ப இந்த அமைப்புகள் எப்படி உழுவுனா ஒரு குடிகாரன் போல. அப்ப குடிகாரன் அவங்களுக்கு தெரியும் எப்படி உழுவானு, குடிகாரன் எப்படி உழுவான், அப்படி பாட்டில் உடைச்சு பிடிச்சோட உழுந்துருவானே, அவன் உழுவுமான உழுகுனே கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணு சிவப்பாகும், அப்புறம் அப்படியே கடை விட்டு வெளியே வருவான், அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் நல்லா நடப்பான், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட ஆரம்பிப்பான், அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் போவான், ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு லாஸ்ட்டாக விழுந்தான்னா வளர்க்கும், அதுக்கப்புறம் அறிஞ்சிருக்கே வேணும். அது மாதிரி அப்போ போதை தெரியுது வரைக்கும் கம்பேரிசன் கொடுக்குறாரு. இந்த சமூக அமைப்புகளுடைய அழிவு நிரந்தரமானதாக இருக்கும், ஒன்ஸ் அது விழுந்துருச்சுனாக்கா அதுக்கப்புறம் மேலே வர்றதே. அப்ப தேவனோட ராஜ்யத்தில் எப்படி இருக்கணும், சமாதானமான ராஜ்யம் ஆரம்பமாகும் போது அனைவரும் சகோதர சகோதரிகள் எல்லாம் சம நிலைமையில இருக்கும், யாரையும் பெரியவன் சின்னவன் எல்லாம் கிடையாது, அப்படி சமம் பண்ணிடுவாருங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த வகையில்தான் சமூக அமைப்புகளுக்கு கர்த்தர் இயேசு நிர்மூலம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு கீழான ஜனங்களுக்கு வந்து கொண்டிருக்கிற காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது, பைனான்சியல் பொருளாதாரத்துக்கு எப்படி விதமான அழிவுகளை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கும் போது, பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ரெண்டு வகை இருக்குது, முதலாளி தொழிலாளி, இவங்க தான் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இந்த பண சம்மந்தப்பட்ட விஷயத்தில். அதை பற்றி நம்ம எங்கே படிக்கிறோம்னா யாக்கோபு 5:1-4. ஐஸ்வர்யவான்களே உங்கள் மேல் வரும் நிர்பந்தம், உங்கள் மேல் என்ன வருது, நிர்பந்தம் வருது, மிசரிஸ் நிறைய வருது உங்கள் மேல. அப்ப உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள் மேல ஒரு நிர்பந்த காலம் வரப்போகிறது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்கள் வயலில் வேலை செஞ்ச கூலிக்காரர்களுடைய கூலியை நீங்கள் அடிச்சிருக்கிறீங்க, உங்ககிட்ட வேலை செஞ்சவங்களெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க, அவங்களுடைய சத்தம் என்னுடைய காதில் கேட்டது அப்படிங்கிற பார்க்கணும். அப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இந்த ஃபைனான்சியல் அதாவது பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு போராட்டம் வரப்போகுது. யாராக இருக்குன்னா முதலாளிக்கும் தொழிலாளிக்கும். அப்போ முதலாளி யாருன்னா அவர் பணக்காரர், தொழிலாளி ஒர்க்கிங் கிளாஸ் இல்லைங்களா, வேலை செய்கிற ஜனங்கள் மற்றும் ஏழ்மையான ஜனங்கள். இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு வித்தியாசம் இன்னைக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது. அவங்க வாழ்ற வாழ்க்கை அந்த அவசரம் படிங்க, அதுல பாக்குறோம் பூமியில நீங்கள் சம்பரமமாக வாழ்ந்தீர்கள். பணக்காரங்களுடைய வாழ்க்கை பார்த்தாலே தெரியும் இல்லைங்களா. நீங்க வந்து அவங்க போய் தங்குற ஹோட்டல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தா நம்ம போய் கால் இருக்கிறதுக்கே கூசும், நம்மளுக்கு உள்ளவே போக முடியாது. அந்த மாதிரி இப்ப உதாரணம் நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப லேட்டஸ்ட் அடிச்சாங்களே தாஜ் பம்பாய் ஹோட்டல், அது எவ்வளவு தங்கணும்? ஒரு நாள் நைட்டு தங்கணும்னா ஒரு நாள் நைட்டுக்கு வந்து 15,000 ரூபாய். இன்னைக்கு நைட் தங்கி காலையில காலி பண்ணணும்னா 15,000 ரூபாய் அதனுடைய ஃபீஸ் தங்குறானுக்கு போய். அது பாருங்க, அந்த ரூம் எப்பவுமே ஹவுஸ்ஃபுல். அந்த ஹோட்டல் பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து தங்குறாங்க. நம்ம கோயம்புத்தூர் இருக்கிற ரெசிடென்சிக்குள்ள கால் வைக்கிறதுக்கே நம்மளுக்கு பூசுதுங்க. அது வந்து ஒரு நாளைக்கு 3,000 ரூபாய் தான் வாடகை. ஆனா பெரிய பெரிய பணக்காரர்கள் அது மட்டும் இல்ல, அவங்களுடைய மாளிகை வீடு மாட மாளிகைகள் பெரிய ஃபேக்டரிஸ் அது இதெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க சாப்பாடு துணி அவங்க தங்குற இடம் மற்றும் அவருடைய வாழ்க்கை ஸ்டைல் இதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆனா யார் ஏமாத்தி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க? தொழிலாளிகளே ஏமாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. தொழிலாளிகள் தர்றதில்லை கவனிச்சிங்களா? கம்பெனி இழுத்தாவது மூடுவானே தவிர தொழிலாளிகள் தரமாட்டேன். இழுத்து மூணா ஒரு மாசம் சாத்தினா எவ்வளவோ லாஸ் ஆகுது. அந்த லாஸ் கொடுத்தா கூட ஜனங்க எவ்வளவு கேட்கறானுங்க? எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு 1,00,000 கேட்கறானுங்களா? 5,000 10,000 கேட்கறாங்க. அது கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்களோட வயிற்றில் அடிச்சு அப்படி எல்லாம். அதான் இங்க கர்த்தருடைய 2 வரியில அவர் யார் பக்கம் இருக்கிறார்னா இந்த ஏழ்மையான ஜனங்கள் பக்கம் இருக்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நீங்க வந்து இந்த முதலாளி தொழிலாளி மத்தியில இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நிர்மூலம் நடந்து கொண்டிருக்கிறத பாக்குற. எப்படின்னா இன்னைக்கு முதலாளிகள் நினைச்ச மாதிரி கம்பெனி நடத்த முடியாது. யார் நினைச்ச மாதிரி நடத்த முடியும்? இன்னைக்கு எல்லாம் யூனியன் ஸ்டார்ட் ஆயிட்டு இது பிசாசு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவானா? நல்ல காரியம் எல்லாம் பண்ணிட்டு வரா? அப்ப கண்டிப்பா கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இது ஏழ்மையான ஜனங்களுக்கு இன்னைக்கு வந்து யூனியன் அங்க ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா ரெண்டு ஜனங்களும் பாவி ஜனங்கள், ரெண்டு ஜனங்களுக்கும் சுயநலம் இருக்கிறதுனால இது சுத்தமா நடக்கிறது இல்ல. இப்போ சங்கம் எல்லாம் ஆரம்பிச்சு யூனியன் கொடுத்துட்டா யூனியன் தான் வேலை செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. யஜமானுக்கு உண்மையா இருக்கணுங்கிறது இல்ல, இவர்களும் திருடுசனம் பண்றானுங்க, அவனுங்களும் ஏமாத்துறானுங்க. ரெண்டு பக்கம் சுயநலம் இருக்குது. ஆனா தொழிலாளிகளுக்கு இப்பன்னா இது ஒரு பாதுகாப்பு வந்திருக்கிறது நம்ம பாக்குறது இல்லைங்களா? தொழிலாளிகள் வந்து இப்ப யாரும் முதலாளிகளுக்கு பயந்துக்கிறது. ஆனா கொஞ்சம் காலம் செல்ல செல்ல இன்னும் கூட ஏமாத்து வேலைகள் இந்த உலகத்துல நடந்து கொண்டுக்குது. கண்டிப்பா முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒரு பிரச்சனை அங்க வரும். இது ஏற்கனவே உலகத்துல நடந்துச்சா? முதலாளி தொழிலாளித்துவத்துக்கு உலகத்துல பிரச்சனை நடந்துச்சானா? ஆமா, ஒரு 18 ஒரு எக்ஸாம்பிள் தேவன் இந்த உலகத்துல காமிச்சாரு. அதுதான் பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சியில் என்ன நடந்துச்சுன்னா, அங்க ராஜாக்களுடைய ராணியினுடைய பிரெஞ்சு தேசத்துல ராணியினுடைய கொடுமை ரொம்ப ஜாஸ்தி. ஜனங்களுக்கு சாப்பாடுக்கெல்லாம் தர்றதில்ல, ஜனங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப ஜனங்கள் வயிற்றுல இரு துணி கட்டிட்டே இருந்தாங்க, ஒருவேளை தான் சாப்பிடுவாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவங்க சோபமா இருந்தாங்க அரண்மனையில. அப்ப என்னாச்சுன்னா, ஜனங்கள் போய் அவங்க அரண்மனை முன்பாக நின்று கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, எங்களுக்கு ரொட்டியே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கும்போது அந்த என்ன சொல்லிடுச்சுன்னா, ரொட்டி இல்லைன்னா என்னப்போ கேக்கு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கோபமா சொல்லிடுச்சு. அதுல ஜனங்களுக்குள்ள ஒரு கோபம் எழும்பி அந்த ஒரு புரட்சியில தான் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சாங்க, தலை வெட்டுற மிஷின். வீட்டம் இல்லைங்களா? அது நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். அதாவது தலை வெட்டுற மிஷின் கண்டுபிடிச்சாங்க. அதுல வந்து இந்த ராஜாக்கள் ராணிகள் பெரிய பெரிய மேன்மக்கள் ஏதாவது பிடிச்சிட்டு வந்தாங்க. இந்த போட்டாது இதுல வந்து அப்படியே மேலே அந்த கத்தி வரும், அப்படியே வந்து அந்த குப்பை தொட்டி இருக்கும், அந்த தலை வெட்டினோடனே அந்த குப்பை தொட்டியில் அது விழுந்தோம். அப்புறம் அந்த பாடி தீங்க அப்படி வீசிடும். ஒரே வாரத்தில் அரண்மனை எல்லாம் தரைமட்டமாச்சு. இது யாருடைய கோபம் கொப்பளிச்சா? ஜனங்களுடைய கோபம் வந்துச்சுன்னா யாருனாலே தங்க முடியாது. 18 1798 பிரெஞ்சு புரட்சி 1798-99 அது நடந்தது நம்ம பாக்குறோம். பெரிய ஒரு புரட்சி உலகத்துக்கு. அதான் வந்து இது ஒரு உலகம் முழுவதும் ஏற்பட போகிற ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு ஒரு உதாரணம். இது உலகம் முழுவதும் நடந்தா எப்படி இருக்கும் நீங்க நினைச்சுப்பாங்க. அப்போ தொழிலாளிகள் எல்லாம் ஒன்று திரண்டு முதலாளிகளுக்கு விரோதமாக வந்தாங்கன்னா அந்த நிலைமை எப்படி இருக்கும்? இன்னைக்கு வந்து முதலாளிகள் எல்லாம் அவங்களுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு பொதுவாக ஜனங்களுடைய நோக்கம் என்னன்னா என்ன சேர்க்கறதுக்கு ஆசை? பணமும் நகையும். பணம் நகை சேர்க்கணும் அவ்வளவுதானே, வேற என்ன ஆசை இருக்குது அவங்களுக்குள்ள? வேற ஒன்றும் இல்லைங்களா? வேற வீடு கட்டணும், பெட்டு இவ்வளவு பெரிய பெட்டு வாங்கி போட முடியுமா? இவ்வளவு பிரச்சனை விற்கிறானுங்க கடையில், அவ்வளவுதான். ஒருவேளை இவ்வளவு பிரச்சனை கூட படுத்துக்கலாம், அவ்வளவுதான். வேற என்னதான் பண்ண முடியும்? 3 தானே சாப்பிட முடியும். தேவன் ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறார். இந்த 6,000 வருஷ காலத்துல ஜனங்கள் இந்த உலகத்தை கண்ணில் பாத்துக்கலாம், ஆனா அனுபவிக்கிறதுக்கு இன்னும்
விடுறதில்லை. என்ன மட்டும் அனுபவிச்சுக்கலாம், மூணு வேலை சோறு மனுஷனுடைய வயலில் போதும்னு சொல்றது அது ஒன்று தான். அந்த வயிறு ரொம்ப வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சுகத்தை போட என்ன சொல்றேன் நம்ம, ஐயோ வேண்டாம். ஆனால் காசு நீங்கள் கொடுத்து பாருங்க போதும்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த ஒரு நிலைமை தான் நீங்கள் பார்க்குறோம். ஒரு பண ஆசை நக ஆசை ஜனங்களுக்குள் இருக்குது. இப்படி முதலாளி தொழிலாளி புரட்சியின் உலகத்தில் வரும்போது அந்த பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு சீரழிவு ஏற்படும். அப்பொழுது என்ன நடக்கும்னா, எசேக்கியேல் 7:19 பொண்ணையும் வெள்ளியும் தூக்கி வெளியில வீசிடுவாங்க, கல்லு தூக்கி போடுற மாதிரி. அப்ப வேல்யூ இல்லாமல் பண்ணிடுவார். இன்னைக்கு 10,000 போயிட்டு ஒரு பவுன் நகை நல்ல ஹைட்ல கொண்டு போய் டப்புன்னு கீழே விட்டுருவார். அவ்வளவு. இப்போ வெள்ளியெல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப முக்கியமான பொருளா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கூட வெள்ளி இருக்குது. ஆனா ஜனங்கள் போடுறாங்களா, ஜனங்கள் காலில் எடுத்து மாட்டுறானு, காலுக்கு தான் போடுறாங்க. அந்த அளவுக்கு தான் மதிப்பு இன்னைக்கு ஆகிடுது. ஆனா பொண்ணு இன்னைக்கு ஒரு மதிப்பு போயிட்டு இருக்குது. ஆனா அது கூட ரொம்ப சீக்கிரத்துல அது வீழ்ந்து விடும்னு பாக்குறாங்க. அப்போ இந்த பணக்காரர்களுடைய நிலைமை நிறைய பாயிண்ட்ஸ் நான் சொல்லணும், பட் சில வசனங்களுக்கு நம்ம வாசிக்கலாம். பணக்காரர்களுடைய நிலைமை இன்னும் கொஞ்ச காலத்துல அது பெரிய சீரழிவுக்குள் வருது. ஏன் அப்படின்னா, இது ஒரு கொலாப்ஸ் நடக்க போகுதுங்க. என்னன்னா ஃபைனான்சியல் கிரைசிஸ், பொருளாதார வீழ்ச்சி இன்னைக்கு நடக்குதா இல்லைங்க, இது கண்ணு முன்னாடி நடக்குதுங்க. ஒரு ஒரு 2-3 முன்னாடி நான் ஒரு ஓனர், ஒரு பெரிய ஓனர், அவர் நான் சந்திச்சு பேசும்போது உங்க பொண்ணு எங்க சேர்த்துக்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் 3வது குரூப்ல சேர்த்துக்கிறேன் சார், காமர்ஸ் குரூப்ல. நீங்க இன்ஜினியரிங்ல சேர்த்து சார், ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அசைக்கவே முடியாது, 10 இயர்ஸ் அசைக்க முடியாது, 10 வருஷம் சம்பாரிச்சுட்டு பேங்க்ல போட்டு சும்மா உட்காந்து சாப்பிடுங்க சார், 58 வயசு வரைக்கும் எதுக்கு சார் ஆபீஸ்க்கு நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனா சொல்லி 3 மாசம் என்ன ஆயிட்டுக்குது தெரியுங்களா, இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் க்ளோஸ் இல்லைங்களா, பெரிய ஒரு சீரழிவு இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்ம பாக்குறோம். இந்த பொருளாதார ரீதியான பெரிய அடி உலகம் வாங்கி கொண்டது. இது கர்த்தர் அனுமதி கொடுத்த டேட் எல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா, செப்டம்பர் 11 என்ன 2000 அந்த வருஷம் தெரியுமா, 2001 இல்லைங்களா. அந்த வருஷம் அமெரிக்காவில் போய் அடிச்சாங்களே, இங்க வேர்ல்டு ட்ரேட் சென்டர், உலக வர்த்தக மையம், உலக வர்த்தக மையம், இரட்டை கட்டடம் இல்லைங்களா. அதுல தான் வந்து அதுதான் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற ஒரு இடம். அப்போ ஒவ்வொரு தேசங்களிலும் எவ்வளவு கோல்டு இருக்குதோ அந்த கோல்டுக்கு தக்கவாறு அந்த நோட்ல நான் பணம் புழுங்கணும், பணம் அச்சடிப்பாங்க. எத்தனை கோல்டு இருக்குதோ அத்தனைக்கு தகுந்த மாதிரி தான் பணம் அச்சடிக்கணும், சும்மா பேப்பர் இருக்குதுன்னு அனுப்பக்கூடாது, அதெல்லாம் வந்து செல்லுபடியாக. அப்போ எவ்வளவு கோல்டு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் பணம் புழுக்கம் இருக்கணும். இன்னைக்கு என்னாச்சுன்னா, கத்தர் பார்த்தீங்களா, அங்க கரெக்டா அந்த பொருளாதார வீழ்ச்சிக்காக அங்க பொருளாதாரத்தில் எப்படி கை வச்சிருக்காங்கன்னா, அங்க அடி கொடுத்தாங்க. அன்னைக்கு வரைக்கும் மீள முடியல, இன்னைக்கு வரைக்கும் வெளியில தெரியுதுல்லாம், நீங்க வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்க இவ்வளவு நாள் மூடி மறைச்சுருந்தாங்க. ஆனா என்னாச்சுன்னா, அந்த அந்த கட்டிடங்களுக்குள்ள இருந்த அத்தனை கோல்டும் மீண்டும் மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு சாம்பலாக இருக்கு. அவ்வளோ ஹீட் போய் எல்லாம் போயிட்டு இருக்குது. கம்ப்யூட்டர்லேருந்து அக்கௌண்ட்ஸ்லேருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாம் போயிடுச்சு. இம்மிடியட்டாக அடுத்த நாள் 4 இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பெரிய பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி மற்றும் இந்த இது ஏரோப்ளேன் கம்பெனிஸு ஏர்வேஸ் எல்லாம் வந்து எக்கச்சக்கமான கம்பெனி சாத்தி நிறைய பேர் வீட்டு கிளம்பிட்டாங்க. 30 மில்லியன் ஜனங்கள், அதாவது 30 லட்சம் ஜனங்கள், 3 மில்லியன் ஜனங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் இருக்கிறாங்க அமெரிக்காவிலேயே. நம்ம நாட்டில் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க, அங்கே வந்து நிறைய பேர் இப்போ பிளாட்ஃபார்முக்கு வந்துருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நிறைய கம்பெனிஸ் எல்லாம் பிரிட்டன்ல அங்கெல்லாம் வந்து இந்த பொருளாதார சீர்குலைவில் அவங்க போய் கொண்டிருக்க நம்ம பார்க்குறாங்க. காலையில் எழுந்திரிச்சா நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் ஓடுறாங்க, முதலீடு செஞ்சவங்கலாம் காலையில் எழுந்திரிச்சு எங்கே ஓடுறாங்க, பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான், அங்கே தான் பாம்பேல தான் இருக்கு. அங்கே போய் அந்த கம்ப்யூட்டரில் ஓடும், அதை போய் பார்த்துட்டே இருப்பானுங்க. பார்த்தானுங்கன்னா அவங்களுடைய எந்த கம்பெனியில் போட்டுக்கிறானோ அது வந்தோடனே பார்ப்பாருங்க, பார்த்தோன்னே தலை பிடிக்கிறானு. இதெல்லாம் நம்ம டெய்லி பேப்பர்ல நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு பொருளாதார நிபுணர்கள் நோபல் பிரைஸ் வாங்கினவனுங்களா, அவங்க என்ன கருத்து கொடுத்துருக்காங்கன்னா, இதை நீ சரிப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டார். யாரு அது? அமர்த்தியாசன்னா தெரிந்தார்கள். அவர் பேர் என்ன, பொருளாதார நிபுணர், டெய்லி போடுறாங்க அவரை பத்தி. ஃபுல் டீட்டெயில் படிக்கிறது இல்லை, பொருளாதார அமர்த்திய சென்தா கரெக்ட், பொருளாதார நிபுணர் நோபல் பிரைஸ் வாங்கிக்கிறார். அவர் சொல்லிட்டாரு, இனி இந்த பொருளாதாரத்தை எடுத்து நிறுத்தவே முடியாது அப்படின்னு ரொம்ப தீர்ப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பொருளாதார சீர்குலைவு கூட இந்த உலகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டு வருது. இந்த பொருளாதார சீர்குலைவுக்கு கர்த்தர் பயன்படுத்துகிற மெத்தட் என்ன தெரியுங்களா? டெக்னாலஜி பயன்படுத்துறது. இந்த உலகத்தில் கொண்டு வந்துகிற கம்ப்யூட்டரு, இன்னும் வந்து இன்னும் நிறைய நவீன இயந்திரங்கள் அங்க கர்த்தர் பயன்படுத்துறாரு. ஆனா நவீன இயந்திரங்களும் டெக்னாலஜியும் உலகத்துக்கு போகாது, அவருடைய ராஜ்யத்தில் கூட இருக்கும் கண்டிப்பா. அதெல்லாம் பரிபூர்ண நிலைமையில அது ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக அது கண்டிப்பா இருக்கும். ஆனா இதுகளை பயன்படுத்தி இது அப்படியே இருக்கும், ஆனா இந்த பொருளாதார அமைப்புகள் எல்லாம் நிர்மூலமாகிவிடும். ஆரம்பத்தில் இந்த டெக்னாலஜி எல்லாம் உலகத்துக்குள்ள வரும்போது இந்த முதலாளிகள் என்ன பண்றாங்கன்னா, டெக்னாலஜியினுடைய அந்த உபயோகத்தை புரிந்து கொண்டு தங்களுடைய உற்பத்திகள் அவங்க பயன்படுத்தினாங்க. அப்ப அவங்களுடைய யோசனை என்னன்னா, தொழிலாளிகளை வீட்டுக்கு அனுப்பிடலாம், ஏன்னா லேபர் ரொம்ப கம்மியாக செலவு கூலி தர வேண்டியதில்லை, மிஷின் நிறைய உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எக்கச்சக்கமாக உற்பத்தி பண்ணிட்டாங்க, ஜனங்களே வெளியில தள்ளிட்டாங்க. இப்போ இந்த அந்த வகையில் கூட இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பெரிய அளவில் இருக்குது. இப்போ இது வந்து என்ன பண்ணா, கொஞ்சம் நாள் செல்ல செல்ல இது இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் மூலம் தொழிலாளி வர்க்கத்துக்கு ஒரு ஏமாற்றம் போயிட்டு இருக்கு. ரொம்ப நாள் பொறுத்து பார்ப்பாரு, அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கிளர்ச்சி ஆவாங்க, எழுவாங்க, கண்டிப்பாக எழுவாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், ஆனால் இந்த முதலாளிகள் ஏற்கனவே இப்போ வந்து போயிருக்கிறாங்க. இப்போ இது கூட நம்ம கண் கூட பார்க்கறோம். எப்படின்னா, முந்தையெல்லாம் கார் யார் வாங்குவாரு? பெரிய பணக்காரரை தான் வாங்க முடியும். ஒரு ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கார் 20 கார் தான் போயிட்டு இருக்கும். ஆனால் இன்னைக்கு புளிய மரத்துக்கடியே கார் வச்சு வச்சுட்டு இருக்கிறானு, 4 கார். அப்புறம் ரோட்டில் வந்து ஒரு கொடை மாதிரி வச்சு அதுக்கடியில் பைக் வித்துட்டுருக்கேன். முந்தையெல்லாம் நம்ம போய் கடை தேடி போய் அங்கே இங்கே கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வண்டி இன்னும் வாங்கிட்டு வருவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அங்க வண்டி ஏமாந்து இப்படி பாத்துட்டோம்னா புடிச்சிருவாங்க, புடிச்சிட்டு வந்து சார் எடுத்துட்டு போங்க சார், காசு கட்டி பரவாயில்ல. ஆனா இதெல்லாம் நல்ல எண்ணத்துல இல்ல, இவன் எப்படியாவது நம்மளை மாட்டி வைக்கிது, எப்படியாவது அவங்க சேல் பண்ணும். ஏன்னா பொருள் எக்கச்சக்காய் போச்சு மார்க்கெட்ல, விற்கிறதுக்கு வாழ்ந்ததுக்கு சக்தி இல்ல ஜனங்கள் கையில. அதனால அவன் என்ன பண்றான், கடன் மாதிரி கொடுத்து மாட்டி வச்சு பண்றான். அமெரிக்கெல்லாம் நிர்மூலமானது காரணமே இருந்தாங்க. இன்னைக்கு கார் வேணும்னா 10 லட்சம் ரூபாய் காரு இந்த பேசுகிற பொண்ணை கொடுத்தா கார் எடுத்து வீட்டு போயிடுவாங்க, மாசம் மாசம் கட்டணும். அதே போல வந்து நிறைய வட்டி கட்டுக்கு அப்படி இப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதே போல வீடு கட்டுறதுக்கு நிறைய லோன் கொடுத்தாங்க பேங்க் காரணம், இவனுங்களை வாங்கி நல்லா வீடெல்லாம் கட்டிட்டு ரிட்டர்ன் கட்டுறது இல்லை. ஏன்னா கம்பெனிக்காரன் அவங்க வெளியே அனுப்பிட்டாங்க, நிறைய கம்பெனிஸ் அவங்க ரிட்டர்ன் அனுப்புறதுனால அவங்க பணத்துல, அதாவது இவங்க பணம் கட்டுறதில்ல, கம்பெனியே பிடிச்சி கட்டிட்டு இருந்தாங்க, கம்பெனியே இல்லை. அதனால என்ன போச்சுன்னா, பணம் அவங்களுக்கு போய் சேரது. அதனால தான் பேங்க்லாம் பெரிய பெரிய பேங்க்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா. பெரிய பெரிய மாலு 20 லட்சம் 30 லட்சம் வீடெல்லாம் வெறும் 20,000 30,000 நம்மளுக்கு வாங்கிக்கிறாங்க, இந்திய காரணம் பயங்கரமாக. ஆனால் அவங்களையும் அடிச்சு துரத்துறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கிறாங்க, அவங்களே இப்போ வந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கம்பெனிஸ் அது எல்லா தேசங்களிலும் இன்னைக்கு ரிட்டர்ன் அனுப்புறது ஒரு காலம் இருக்குது. அதனால முதலாளிகளும் வந்து போயிட்டுக்கிறான், தொழிலாளிகளும் வந்து போயிட்டுக்கிறான், ரெண்டு பேர் எப்போ மோதிக்கலாங்கிற லெவலில் இருந்து கொண்டுகிறாங்க. இதை பத்தி தான் யோவேல் திருக்கு தரிசனம் சொல்றாரு. அதாவது யோவேல் 2:2 எடுத்துங்க, கம்பாரிசன் கொடுக்கிறாரு. விடியற் காலத்தினுடைய வெளுப்பு பர்வதங்கள் மேல் பரவது போல, யாராவது பார்த்துருக்கீங்களா? எப்படி ஹில்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி பரவும் அந்த வெளிச்சம். இருட்டு முடிஞ்சு வெளிச்சம் ஸ்டார்ட் ஆகும் போது இங்க பிளேஸ்ல கண்டுபிடிக்க முடியாது, ஜென்ரலாக அப்படியே வெளிச்சமாயிடும், பொதுவாக வெளிச்சமாயிடும். ஆனால் அங்கே மலை பிரதேசங்கள் அப்படி கிடையாது, அந்த வெளிச்சம் அப்படியே போகும், ஸ்பீடாக போகும், இருள் அப்படியே ஸ்பீடாக இப்படி ரிட்டர்ன் போகும், வெளிச்சம் ஸ்பீடாக ஃபார்வர்ட் ஆகிடுவோம். அந்த சொல்ற கம்பாரிசனு, பருவதங்கள் மேல் அந்த வெளிச்சம் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். கொந்தளிப்பு அவங்க வந்து இந்த முதலாளிகளுக்கு விரோதமாக அப்படி வரும் விடியற்கால வெளுப்பு மாதிரி உலகத்தில் வந்து அந்த இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி இந்த உலகத்தில் ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகுது. அப்போ அந்த புரட்சி வரும்போது உலகம் என்னாகும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஜனங்கள் கண்டிப்பாக எந்த சட்டத்திட்டத்துக்கெல்லாம் மதிக்கிறதோ பயந்துக்கிறதோ அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக இந்த முதலாளிகளுக்கு விரோதமாக அவர்கள் எழுவார்கள் நம்ம பார்க்கணும். இது கூட ஒரு கண்ட்ரோலில் தான் நடக்கும், இது கூட வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகாது. யாருடைய கண்ட்ரோலில் நடக்கும்னா, கர்த்தருடைய கண்ட்ரோல் ஒரு லெவலில் தான் நடக்கும். அதை பற்றி வெளிப்படுத்தல் 10:2 சொல்லுது, திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அதுல
என்னன்னு
இடது பாதத்தை சமுத்திரத்தின் மேல வைக்கிறார். அப்ப சமுத்திரம் என்பது என்ன குறிக்கும் பைபிள்ல? துன்மார்க்கமான ஜனங்கள். அப்புறம் பூமியின் மேல் வலது கரத்தை காலை வைக்கிறாருன்னா அமைதியாக ஜீவனம் பண்ணுகிற ஜனங்கள். அப்ப ரெண்டு பேர் மேலையும் காலை வைக்கிறாருன்னா ஒரு கட்டுப்பாட்டுல வைக்கிறார். அப்ப இதுக்கு இவர்களுக்குள் நடக்கிற ஒரு புரட்சி கூட எப்படி இருக்கும்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும், ஆனா அந்த அமைப்பு முற்றிலும் உலகத்தை விட்டு போகக்கூடியதாக அது இருக்கும் நம்ம பாக்குறோம். அப்போ இந்த கட்டுப்பாடற்ற ஒரு நிலைமை தான் இந்த சமூக அமைப்பு, அதாவது இந்த பொருளாதார ரீதியாக அது இந்த உலகத்திலிருந்து எடுபட்டு விடும். ஏன்னா இன்னைக்கு பொருளாதாரம் எப்படி போயிடுது, அநீதி அந்நியாயம் நிறைந்த ஒரு இதான். இன்னைக்கு வந்து பொருள்கள் எல்லாம் எப்படி விற்கிறோம் நம்மளுக்கு தெரியுங்களா? அந்த பொருளுடைய ஒரிஜினல் விலை யாராவது சொல்றீங்களா? தெரியாது. அங்க போனேன் சார் எவ்வளவுங்க அப்படின்னு கேட்டா 4000. அவன் புதுசா வேலைக்கு சேர்ந்திருப்பான், அவன் நம்ம நினைச்சுக்கோ ரொம்ப நாளா இருக்கிறான், அவனுக்கே தெரியாது. என்னையா 300 பொருள் 3000 அப்படின்னா சார் இருங்க சார் கேட்டு சொல்றேன்மா. அங்க போய் முதலாளி கேட்டா 300 தான் அப்படின்னு. ஆனா என்ன 300 3000 நம்மளுக்கே வந்து புலம் ஒரு பொருளுடைய உண்மையான நிலை ஜனங்களுக்கே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு மூடி மறைச்சு வச்சுட்டுக்கிறானு. பைக் விலை எவ்வளவு தெரியுங்களா? 45,000 50,000 வாங்குறேன். ஆனா ஒரிஜினல் அவங்களுடைய சேல்ஸ் எவ்வளவு, அவங்க மேனுபேக்சரிங் காஸ்ட் 25,000 தான். நம்ம அதுல ஒரு வேலை செய்யற ஒருத்தர் வந்து சொன்னார், எனக்கு ஆச்சரியமாகி போச்சு, அவ்வளவுதான் வருதாம், ரொம்ப கம்மி. கவர்மெண்ட்டுக்கு வரி ஏறி போனாக்கா ஒரு 25,000 செலவு, அப்படியே டபுள் ப்ராஃபிட் வைக்கிறானு பாருங்க. அவன் நம்ம வாங்கிட்டு 50,000 பொருள் நான் வாங்கிட்டேன்னு நம்ம நினைச்சிட்டு வாங்கிக்கிறதுக்கு 25,000 பொருள் நம்மளுக்கே தெரியாது. சட்டை போய் எடுக்கிறோம் எவ்வளோ சார்? 600 சட்டை. என்ன இது 600 இது? இது முழுக்கை கூட இல்லையா அப்படி கேட்டேன். சார் குவாலிட்டி அந்த மாதிரி சார், இது இந்த மாதிரி கிடைக்காது, பார்க்க முடியாது. இதெல்லாம் பயங்கரமான பித்தலாட்டம் இல்லைங்களா? பிசினஸ் பயங்கரமான பித்தல். அவ கண்டிப்பாக கருத்தர் என்ன பண்ணுவார் இதில்? ஆமாம், இன்னைக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து இந்த காலம் ரொம்ப மாறுதலான காலம். இன்னைக்கு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கோர்ட் இருக்கு இல்லைங்களா? ஒரு பொருள் நம்ம வாங்கி நமக்கு அது திருப்தி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? கொண்டு போய் போடலாம், கொண்டு போய் கோர்ட்டில் போட்டா அவன் போடுறான், 2,000,000 3,000 போடுறான் அவனுக்கு. அப்படி பொருள் சரியில்லைன்னு கவனிச்சிங்களா? இதெல்லாம் ப்ரொடெக்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் ஸ்டார்டிங். இதெல்லாம் அப்போ நாள் போன உங்களுக்கு பயம் வரும், ஐயோ வேணாலும் கொண்டு கேஸ் போட்டானா என்ன பண்ணுறது, ஒழுங்காக உற்பத்தி பண்ணி ஒழுங்காக பொருள் கொடுப்பான், அந்த புத்தி வரும். இதெல்லாம் கொஞ்சம் நாளாகும். ஆனால் இந்த காலங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க சகோதர சகோதரிகள். வசனங்கள் எல்லாம் அப்படி இருக்குதுங்க. அப்போ அந்த பணக்காரர்களுடைய நிலைமை பற்றி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு வசனம் நான் படிக்க முடியாது, அது புலம்பல் 4:5 வசனம். இந்த ஒரு காலம் ரொம்ப சீக்கிரத்தில் எல்லாம் வந்து ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து 4வது அமைப்புக்கு அழிவு எப்படி கொண்டு வரோம், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு. ஏன்னா இது மத ரீதியாக கர்த்தர் எப்படி அழிவு கொண்டு வரோம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மதத்தில் கூட என்ன இருக்குது, நீதி நியாயம் இருக்கா? இன்னைக்கு மதம் தான் ஒரு அளவுக்கு ஜனங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு பகுதி. இந்த பகுதி கூட எப்படி இருக்குது, இது கூட அநீதி அநியாயம் நிறைந்ததாக இருக்கிறத நான் பார்க்குறேன். இதுல எல்லா மதங்களும் அடங்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் அடங்கும். கிறிஸ்டியானிட்டி அடங்குமா? இருக்குது. புத்தா இருக்குது, இந்து இருக்குது, ஜைனா எல்லாமே இருக்கிற எல்லா மதங்களும் இன்னைக்கு வந்து அப்படிதான் இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போ இந்த மதங்கள் இன்னைக்கு ஜனங்களை ஒழுங்காக கற்றுக் கொடுக்குற இந்த பகுதி கூட அநேக அநீதி அநியாயம் நிறைந்த அமைப்புகளாக மாறிக்கொண்டு வருகிறது நான் பார்க்குறேன். ஆனா ஜனங்க கடவுளை தேடுறது எப்படி? சுத்த மனசுல தேடுறாங்க, கடவுளை சுத்த மனசுல தேடுறாரு. ஆனா இதுக்குள்ள நடக்கிறது அநியாயம் அக்கிரமங்கள் அதிகமாக நடந்து கொண்டு. அது மட்டும் இல்ல, ஜனங்க கடவுள்கிட்ட போறது எப்ப தெரியுங்களா? எடுத்தோடனே போக மாட்டானுங்க, ஜனங்களும் பயங்கரமான ஆளு, லாஸ்டா தான் போவானுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு ஒண்ணு எல்லாம் தோல்வி அப்படின்னா தான் லாஸ்டா ஆண்டவனே எவனை காப்பாத்து அப்படி பண்ண. ஆரம்பத்திலேயே போய் மண்டி போட்டு ஜெப செய்ய மாட்டானு, கடவுளை நீங்க எப்படி உடல்ல கூட பரவாயில்ல அப்படின்னு முதலே போனா அவர் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுப்பார். இது அப்படி இல்லை, முடிஞ்ச அளவுக்கு தங்களுடைய எல்லா செல்வாக்கு, பணம் இருந்தா போனோம், அந்த அமைச்சர் இருந்தா அமைச்சருடைய செல்வாக்கு, அங்க தெரிஞ்சவனதோ அவன் இவன் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் முடிஞ்சு எதுவுமே நடக்கலைங்க போதுதான் லாஸ்டா கடவுள் கிட்ட வரும். கர்த்தர் என்ன போனா அந்த கடவுளையும் ஒருக்கிறார். இதுதான் வந்து அவருடைய 2வது வருகையில் நடக்கிற முக்கியமான ஒரு நிகழ்வு. அப்ப அதுல முதலாவது எந்த மதத்தை நொறுக்கிறாருன்னு நீங்க நினைச்சீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, இது கிறிஸ்தவ மதத்தை நொறுக்க போறாரு. வசனத்தில் நம்ம படிக்கலாம், வெளிப்படுத்தல் 16:13-14.
அப்பொழுது வல்சர்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள்.
இங்க நம்ம பார்க்கிறோம், அதாவது வலுசர்பத்தின் வாயிலிருந்தும் அப்புறம் மிருகத்தின் வாயில், வலு சர்பத்தின் வாயிலிருந்தும் மிருகத்தின் வாயிலிருந்தும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்தும் அசுத்தமான ஆவிகள். பைபிள்ல ஆவிகள் எது கிடையாலும் ஏற்கனவே நம்ம உபதேசங்கள் இல்லைங்களா, ஆவிகள் என்பது உபதேசத்துக்கு கிடையாலும் கர்த்தர் சொன்னார், நான் சொன்ன வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. அப்ப ஆவி என்பது உபதேசங்களுக்கு அடையாளம். அப்போ அசுத்தாவிகள் என்பது கள்ள போதனைகள் அல்லது கள்ள வார்த்தைகள், அதான் வந்து இங்க நம்ம பார்க்கறோம். அன்கிளீன் ஸ்பிரிட் அசுத்தாவிகள். அப்புறம் தவளைகளுக்கு ஒப்பான அப்படின்னா தவளைகளுக்குள் என்ன குணம் இருக்குதோ அதற்கு ஒப்பான பேச்சுகள், அதற்கு ஒப்பான பேச்சுகள். அப்புறம் அந்த வாயிலிருந்து அப்படின்னு சொல்லும் போது பேச்சு இல்லைங்களா, வாயிலிருந்து சொல்றது அதான் பேச்சு, ஏன்னா பேசுறது வாய்த்தான் பயன்படுத்தும். அப்போ அது பேச்சு குறிக்குது. இந்த இடத்துல வலுசர்பம் யாரு கிடையாலும் ஏற்கனவே நான் பார்த்தாச்சு, வலுசர்பம் மிருகம் கள்ளத்துக்கு தரிசி 3 பேர் வாயிலிருந்தும் தவளைகளுக்கு ஒப்பான சத்தம் வருது அப்படின்னா வலுசர்பம் இந்த உலகத்தின் அரசியல் அமைப்புகளை குறிக்கும், சிவில் பவர்ஸ். அப்புறம் மிருகம் என்பது யாரை குறிக்கும், வெளிப்படுத்தல பழைய இந்த புதுசாக சொல்லணும், புதுசா கிளாஸ் பாருங்க சொல்லணும். மிருகம் வெளிப்படுத்தல யாரு கிடையாதுனா போப மார்க்கம் இல்லைங்களா, சிஸ்டம் ஆஃப் பேப்பர்ஸ். கள்ளத்திற்கு தரிசி யார் கிடையாலும் புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள், புரோட்டஸ்டன்ட் அமைப்புகளுக்கு அடையாளமா இருக்குது. அப்போ இந்த அமைப்புகள் இந்த 3 ஒன்னு சேர்ந்து ஒரே மாதிரியான சத்தம் கொடுக்குது. அப்போ அரசியல் அமைப்புகள்ல இன்னைக்கு சூப்பர் பவர் இருக்கிறது யார் அப்படின்னா, இன்னைக்கு 3 பேர் கூட்டணி ஏற்படுத்த போறாங்க. யாரா, சிவில் பவர், அமெரிக்கா மற்றும் பிரிட்டன், அவங்க தான் ரொம்ப முக்கியமான வல்லரசு நாடுகள். அவங்களும் கூட இந்த போப மார்க்கம் அப்புறம் கள்ளத்திருதர்சி ஆகிய புரோடஸ்டன்ட் அமைப்புகள் 3 சேர்ந்து இன்றைக்கு உலகத்துக்கு ஒரு பொய்யான உபதேசம் அல்லது பொய்யான வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை கொடுத்து கொண்டு வராங்க. என்ன வாக்கு தத்தம்னா, இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற தீவிரவாதம் மற்றும் பொருளாதார சீர்குலைவு மற்றும் இயற்கையான சீற்றங்கள் இவர் எல்லாத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஜார்ஜ் புஷ் என்ன பேசினாங்க, அமெரிக்கா உலகத்துக்கு என்ன கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், அதனால தான் நாங்கள் எங்களுடைய படைகளை ஈராக்குக்கு அனுப்புகிறோம் அப்படின்னாரு. சமாதானத்தை கொடுக்கறதுக்கு என்ன அனுப்புறாரு, படைகளை அனுப்புறாங்க. என்ன பேச்சு பாருங்க, அங்கே உட்காந்துட்டு இதெல்லாம் வந்து எப்படி அசுத்தாவிகள், அசுத்தாவிகள். அதே போல போப்பு அவர் கூட சொன்னாரு, சண்டை போட்டுக்க வேண்டாம், நம்ம எல்லாம் அமைதியா இருக்கணும், அமைதியான உலகத்தை நம்ம ஏற்படுத்தலாம் சொல்றதா இல்லையா. அதே போல புரோட்டஸ்டன்ட் அமைப்புகளுடைய தலைவர்கள் அவங்க என்ன சொல்றாரு, எல்லா சின்ன சின்ன ஆளுகளிலிருந்து பெரிய ஆளுகள் வரைக்கும் எக்கச்சக்கமாக்குறாருங்களே, உலகத்துக்கு என்ன வரப்போகுது, சமாதானம் வரப்போகுது, நம்முடைய தேசத்தினுடைய சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம், உலகத்தினுடைய சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம், எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் வருது அப்படின்னு 3 பேர் ஒரே மாதிரி சத்தம் போட்டுக்கிறார். அதான் தவளைகளுக்கு ஒப்பான சத்தம். தவளை எப்படிப்பட்ட சத்தம் போடும், அப்பப்ப டியூன் மாத்துமா, மாத்த ஒரே மாதிரி அந்த குரகரா குரகரா குரகர், அதே மாதிரி தான் இவருங்க சமாதானம் 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 சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த தவளையினுடைய கண்ணு பார்த்தீங்களா வெளியில் நீட்டிட்டு இருக்கு, அது என்ன அதிக ஞானத்தை காண்பிக்கிற மாதிரி, அதிக ஞானத்தை காண்பிக்கிற மாதிரி ஒரு அடையாளம் அந்த கண்ணு வெளி நீட்டிட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து சத்தம் போட்டு இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா நிறைய பேசுதுன்னு. அப்ப இந்த அமைப்புகள் 3 பேர் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்க, நிறைய வாயில தான் பேசிட்டு இருக்கிறானுங்க, ஆனா நடந்துட்டு இருக்கிறதுல அப்படி கிடையாது, இவங்க பேசுற மாதிரி நடக்கிறது இல்லை. அது மட்டும் இல்ல, இன்னும் கூட வந்து பார்க்கும்போது அந்த தவளை தன்னுடைய வாயினாலதான கட்டுப்போகுது, இருக்கிற இடத்த காமிச்சு கொடுத்தது. அது மாதிரி இவர்களுடைய சத்தம் அழிவுக்கு காரணமாக இவங்களே மாறி. அப்ப ஜனங்களுக்கு ஒரு தவறான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க, சமாதானம் சந்தோஷம் பாதுகாப்பு அப்படின்னு. பைபிளுடைய டீச்சிங்க்கு விரோதமா இருக்குது. பைபிள் என்ன சொல்றது, கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ அப்படி சொல்லும் போது இவரு சொல்றாரு, ஐயோ இல்ல சமாதானம் அப்படி சொல்றாரு. அப்போ அங்க தேவனுடைய வசனத்தில் நீங்க படிங்க, இந்த 3 பேர் ஒன்னா சேர்ந்து சமாதானம் சொல்லிட்டு இருக்கும் போது 1 தெசலோனியர் 5:3 1 தெசலோனியர் 5:3
அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல
ஆமா, சமாதானமும் சவுக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் போது இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல ஒரு கம்பாரிசன் என்ன கொடுத்தாரு, கம்பாரிசன் யார் கம்பாரிசன் கொடுக்குறாருன்னா கர்ப்பவதிக்கு கம்பாரிசன் கொடுக்குறாரு. கர்ப்பவதிக்கு கம்பாரிசன் ஏன் கொடுத்தாரு, கர்ப்பவதியினுடைய வேதனை அப்படி எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த உலகத்துக்கு வேதனை வருமாமா. அப்ப கர்ப்பவதிக்கு எப்படி வேதனை வரும், நீங்க புதுசா கர்ப்பமாகி குழந்தை வயிற்று ஆகிடுச்சுனாக்கா அவங்க நமக்கு தெரியாது, ஸ்திரீகளுக்கு சிஸ்டங்களுக்கு தெரியும். அவங்க ஆரம்பத்துல புதுசு புதுசா கர்ப்பமான ஸ்திரீகளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அதான் நடப்பாங்க, அது அவங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவம் இல்லைங்களா, அது வந்து ஃபர்ஸ்ட் அனுபவம், புதுமையான அனுபவம். அப்ப அந்த டைம்ல திடீர்னு தொடக்கத்துக்குள்ள பயமுறுத்திட்டு இருப்பாங்க வீட்டுல, அம்மாவே பயந்துருவாங்க, அவங்களுக்கே தெரியாத மாதிரி திடீர்னு என்ன ஆகும், ஒரு வழி வரும், திடீர்னு என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு வழி வரும், வந்தோன்னு என்ன பண்ணிடுவாரு, இப்பவே குழந்தை பிறக்கிற மாதிரி பயமுறுத்திடுவாங்க. நம்மளுக்கு ஆட்டோவில் எல்லாம் தூக்கி போட்டு காரில் தூக்கி போட்டு ஓடுவாங்க ஆஸ்பத்திரி, ஆனால் அங்கே போனீங்கன்னா அங்கே டாக்டர் சார் என்ன சார் ஒன்றுமே இல்லைங்க இது பார்க்காது, இன்னும் 3-4 மாதம் இருக்குதுங்க, நீங்கள் ரிட்டர்ன் கூட்டிட்டு போங்கன்றான். அப்போ ஏதாவது வலி ஊசியாக ஏதோ போட்டு அனுப்பிடுவாங்க, அப்புறம் திருப்பி இன்னொரு ஒரு 2 மாதத்துக்கு வலி வராது, 2-3 மாதம் கழிச்சு திருப்பி வலி வரும். அப்போ வலி வரும்போது அம்மா வலிக்குதாம்மா அப்படி சொல்லும்போது நீ போன மாதம் நீ எனக்கு 1000 ரூபாய் தினம் வச்சிருக்கிறேன், அதனால் பக்கத்து வீட்டு பாட்டி கூட்டிட்டு வா, பாட்டி வருவாங்க, பாட்டி வந்து கசாய கூடியம்மா சரியா போகும், அதே மாதிரி கசாய கொடுத்துருவாங்க, கசாய கொடுத்தா சரியா போகும். அந்த அம்மா சொல்லணும் நாடி எல்லாம் பிடிச்சி பார்த்து இன்னும் 2 மாசம் இருக்குது, அப்புறம் அந்த வழி போயிடும். திருப்பி கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் திருப்பியும் திருப்பியும் வலிப்போம், கரெக்டா நான் சொல்லுது. அப்புறம் அப்புறம் என்னவோ திருப்பி அந்த வழி வரும் போது அந்த மாத்திரை சரி பண்ணிடுவோம். இப்படியே போய் 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 லாஸ்டா அந்த டைம் இன்னைக்குள்ள லேட்டஸ்ட் சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டாங்க இல்ல மருத்துவத்துல இந்த தேதியில இந்த குழந்தை போகணும்னு கிளீனர், ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. ஆனா அந்த டேட் வரும்போது என்ன அவங்க கண்டிப்பா அந்த பிரசவத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. அந்த வலி வேதனை வரும் போது அந்த ஸ்திரீகள் கத்துற கத்த நம்ம பாக்குறோம், அப்படியே நெஞ்சே வெடிக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணதுனால இந்த சத்தம் நிறைய நான் கேட்டிருக்கேன், பயங்கரமா அழுவாங்க அந்த சத்தம். அப்படியே அந்த வெளியில இருக்கிற அப்பா அம்மாலாம் கூட அழுவாங்க, அங்க வந்துட்டு போறவங்களும் கூட அழுகிறாரு. ஆனா 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அங்க எல்லாம் சிரிச்சுட்டு போனோம், இப்பதான் அழுதானுங்க எல்லாம் சிரிக்கிறானுங்க, பார்த்தா குழந்தை பிறந்துச்சு, குழந்தை பிறந்தது என்னாச்சு அந்த வேதனையும் இல்ல மறந்துச்சு. இதுதான் வந்து இந்த உலகத்தின் முடிவுக்கு கம்பாரிசன் பைபிள் கொடுக்குது. அப்ப கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை ஃபர்ஸ்ட் வலி எப்ப தெரியுங்களா, 1914 அங்க ஆரம்பிச்ச வலி, ஆனா அது உலகத்தின் முடிவு கிடையாது. திருப்பி இன்னொரு வலி 2வது உலக போர், அதுக்கப்புறம் அநேக போர்கள் நடந்துச்சு, இப்படியே நடந்து கொண்டு வருது. இப்ப லாஸ்ட் அது வரும், அதா எப்போனா சமாதானமும் சவுக்கியமும் இந்த உலகத்துல இருக்குது. இன்னைக்கு கூட நீங்க பாக்கலாம், இன்னைக்கு உலகத்துல அநேக இடங்கள் அழிவுகள் நடக்குது, தீவிரவாதத்தின் மூலம், இயற்கை சீற்றங்கள் மூலம், இன்னும் பொருளாதார சீர்குலைவோ அது வேற நடக்குது. ஆனா சரி பண்ணிடுறானு, கொஞ்ச நாளுக்கும் விட்டுறோம், அவங்க கொஞ்ச நாள் அமைதி, அப்புறம் திருப்பி எங்காவது அடிப்பாங்க, அப்ப கொஞ்ச நாள் அமைதி, திருப்பி அடிப்பாங்க. இப்ப இந்தியா கூட நீங்க பாக்கலாம், இப்ப இதுக்கு முன்னாடி என்னாச்சு, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாம்பே அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் பாராளுமன்றத்தை அடிச்சாங்க, ஆனா பாராளுமன்றத்துக்குள்ள போக முடியல, அது கர்த்தருடைய அனுமதி இல்லை. ஆனா ஒரு கோயிலுக்குள்ள போய் 45 பேர் காலி பண்ணோம், அதுக்கப்புறம் அமைதி கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. நம்ம நினைச்சா பரவாயில்ல, நம்ம போலீஸ்காரனுங்க நம்ம ராணுவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன திடீர்னு திடீர்னு ஒரு அட்டி, அவ ஒரு வேதனை, அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் அமைதி, திருப்பி அட்டி, இப்படியாத உலகமெங்கும் போயிட்டு இருக்குங்க. அப்ப இது கர்ப்ப வேதனை லாஸ்டா வரும், அப்போ அது மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ள அது கொண்டு போகன்றதை நம்ம பாக்குறோம். இந்த அதுல இந்த மதம் எப்படி கொண்டு போக போறோம்னா, மதங்கள் இனி இந்த உலகத்துல தோன்றாத படி அழிக்க போறார். அதுக்கு எக்ஸாம்பிள் வெளிப்படுத்தல் 18:21, குறிப்பாக கிறிஸ்து மதம், கிறிஸ்தவ மதம்.
ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில எரிந்து இப்படியே பாபிலோன் மகா நகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும்.
என்ன பாபிலோன் என்ன பைபிள்ல பெயர் சபைகள் இல்லைங்களா, அந்த கள்ள சபைகள், பாபிலோன் மகா பாபிலோன் தேசிகளுக்கும் பூமியில் அனுபவிப்புகளுக்கும் தாய் என்ன நாமம் அவங்க லெட்டரில் எழுதியிருந்தது. பாபிலோன் என்பது குழப்பமான போதனைகள் நிறைந்த கிறிஸ்தவ மதங்கள். அது என்ன ஆயிடும்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, ஒரு எந்திரக்கல், எந்திரக்கல் என்னங்க, எந்திரக்கல்னா மில்ஸ்டோன், மாவரிக்கிறது. அந்த காலத்துல மாவரிக்கிறதுக்கு எத்தனை கல், 2, கீழே பெருசு மேல இருக்கும், கீழே இருக்கிறது பெரிய கல்லு, மேல இருக்கிறது சின்ன கல்லு. அப்ப அந்த பெருசு என்ன, ரோமன் கேத்தலிக் அமைப்பு, சின்ன கல்லு தான் புரோட்டஸ்டன்ட் அமைப்பு. ரெண்டு போட்டு ஆட்டிட்டு இருந்தாங்க, மாவ தூக்கி அப்படியே கடல்ல கொண்டு போய் போட்டுறாங்க. இனிமேல் வெளியில வரவே முடியாது. அப்ப பெயர் சபைகள் அது தூக்கினா ஒரு மேல ஒரு உன்னதமான நிலைமைக்கு வந்து அப்படியே உள்ள போயிடும். இதை பத்தி நம்ம ஏற்கனவே அந்தி கிறிஸ்து கிளாஸ்ல நம்ம படிச்சிருக்கிறோம். அதாவது மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியும் உயிரோடு இருக்கும் போதே தள்ளப்பட்டார்கள். அப்படின்னா ஒரு நல்ல பவர்ல இருக்கும் போது அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி நம்ம பாக்குறோங்க. அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ இந்த ஒரு இப்படிதான் இந்த மதங்களுக்கு கூட ஒரு கிளைமேக்ஸ் வருது. அப்போ பூமியில கிறிஸ்து மதமே ஒழுகும் போது மற்ற மதங்களுக்கு என்ன ஆகும்? இந்திய தேசத்துல ஒரு பெரிய ஒரு மூன்றாவது இடத்துல இருக்குது இந்துவிசம். இந்துவிசத்துக்கு கர்த்தர் எப்படி அழிவு கொண்டு வர்றார் அதை பத்தி நம்ம ஏசாயா தீர்க்க தரிசனம் 2 அதிகாரம் என்னவி பைபிள் இருக்குங்களா? என்னவி இருக்கா? யாராவது ஏசாயா தீர்க்க தரிசனம் 2 அதிகாரம் 7 வசனம் பாருங்க.
தேசம்
விக்கிரங்களால் நிறைந்திருக்குது, குதிரைகளுக்கு குதிரைகளால் நிறைந்திருக்குதாம். குதிரைனா என்ன? உபதேசங்கள், எக்கச்சக்கமான உபதேசம், மூட நம்பிக்கை அது இதெல்லாம் இருக்குது, அவைகளுக்கெல்லாம் முடிவில்லை. அப்புறம் 9 வசனம் எப்படி 21 வசனம்
மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கி இருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சல்களுக்கும் குறிச்சல்களுக்கும் எரிந்து விடுவான்.
ஆமா, அப்ப நம்ம பார்க்கும் போது யாரு உண்டு பண்ணிட்டாங்களோ அவங்களே தான் பண்ணிடுவாரு, கிளீன் பண்ணிடுவாரு. யாரெல்லாம் இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமா பண்ணி வச்சிருக்கிறாரு, இன்னைக்கெல்லாம் நம்ம பாக்குறோம் யாத்திரை போறாருல, எங்கிருந்து எத்தனை 200 கிலோமீட்டர் நடக்கிறானு, நடந்து போயிட்டு போறான். ஆனா இது விட ஸ்பீடா போவாங்க, ஒரு காலம் வரும். எப்போன்னா கர்த்தர் சொன்ன அந்த மகா உபத்திரவத்தின் காலம், அந்த கிளைமேக்ஸ். அப்போ அந்த உபத்திரவத்து காலத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் வரும். அந்த கிளைமேக்ஸ்ல கடவுளை தான் நம்புவானுங்க லாஸ்டா, ஆனா கடவுளே தங்களை காப்பாத்திக்கவே முடியாது. அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணுவானுங்கன்னா, எந்த கடவுள் தங்களை காப்பாத்தலையோ அப்ப கண்டிப்பா அந்த கடவுள் என்ன பண்ணுவான், மனுஷங்க என்ன மனுஷங்களுடைய புத்தி தெரிந்தனு நல்லா 100 சச்சின் டெண்டுல்கர் 100 அடிச்சுட்டு வந்தான்னா ஆகா ஓகம் பண்ணுங்க, திடீர்னு 0 போட்டு வந்தான்னா வீடு பூந்து அடிப்பானு. இது என்ன மாதிரி கண்கூட பாக்குறது. அதே போலதான் சாமி, அப்ப சாமி சாமி நம்பிட்டு உயிர் விட்டுட்டு அதை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அப்ப என்ன ஆகும், சாமிகளே தங்களை காப்பாத்தி கொள்ளாத போது மனுஷங்களை காப்பாத்தாது. அப்போ இங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கிறானுங்க, அன்னைக்கு ராக்கெட்ல கூட போவானு, நேர பழனிமலையா திருப்பதியா எங்காவது போய் பே தடுப்பானு கண்டிப்பா செய்வானுங்க. இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. அப்போ இதெல்லாம் வந்து அங்க தேவன் ரொம்ப கிளீனா சொல்லிட்டு இருக்கிறாரு. இதை பத்தி நான் நிறைய விஷயம் வசனங்கள் இருக்குது, டைம் ஆயிட்டு பண்ணுங்க. ஆ சரி, அது வேணும் ஒரு வசனம் பண்ணுங்க. 2 ராஜாக்கள் 10:27 பண்ணுங்க. பண்ணிடுவாங்க. அதாவது அவங்களே பண்ணிடுவாங்க, அவங்களை செஞ்ச இடம் உண்டாக்குறானோ அவனே பண்ணிடுவான். இதெல்லாம் வந்து நடக்க போதுங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கு கூட நம்ம பார்த்துட்டுக்கிறோம். இன்னைக்கு நிறைய சாலை ஓரங்களில் இருக்குது, அங்கங்க கவர்மெண்ட் இடத்த போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. கவர்மெண்ட் இப்ப என்ன பண்றாங்க, எல்லாம் சாமியே சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் வந்து காணவங்களை நெருப்புல வெந்து போன மாதிரி கிடக்குதுங்க. நான் நிறைய விழுப்புரம் போகும்போது வழியில பாக்குறேன், எல்லாம் நெருப்புல வெந்து போன மாதிரி கிடையாது சாமி. அது கோயம்புத்தூர்ல கூட அப்படிதாங்க, எல்லாம் பேர்த்து எடுத்துருக்கிறாரு. அப்ப கூட ஒரு தடவை பண்ணிக்கிறான், ஒரு பெரிய இது சிலையா அது கையை காலையில உடஞ்சிட்டு இருக்குது, அதை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கான். அது அவனுக்கே குடிக்கிறதுக்கு இடம் இல்லை, புதுசா முன்னாடி வச்சிருக்கான். இந்த மாதிரிலாம் கூட பண்றானுங்க. ஆனா கண்டிப்பா அந்த ஒரு அழிவு அவர்கள் மேல் வரும். அப்போ ஆரம்பிக்கணும் என்றால் என்ன, அந்த வசனத்தில் படிக்கிறேன். அதான் ஜீசஸ் சொன்னார், ஆரம்பகாலம் என்பது அது ஒரு கிளைமேக்ஸ். ஜீசஸ் சொன்ன அந்த வார்த்தை என்னன்னா, இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மகா பெரிய உபத்திர காலம் இந்த உலகத்தின் மேல் இருக்கும். அப்ப என்ன நடக்குன்னா, என்ன பாயிண்ட் அங்க பேசுறாருன்னா, இன்னைக்கு வந்து அரசியல் ரீதியா ஒரு பக்கம் ஒரு அழிவு நடக்குது, அரசியல்ல மட்டும். இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியாக மட்டும் அழிவு, இன்னொரு பக்கம் சமூக அமைப்புல மட்டும், இன்னொரு பக்கம் மத ரீதியாக. இப்படி இது மத ரீதியாக இந்தியாவில் நடந்துட்டு. ஆனா அந்த உபத்திரவ காலத்துல நாளும் ஒன்னா சேர்த்து மனுஷங்களே அமுக்கும் போது மனுஷங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் கவனிச்சு பாருங்க. அப்ப நினைக்கும் போது மனுஷங்கள் உலகத்திலிருந்து அந்த நான்கு அமைப்புகளும் அப்படியே காற்று பறக்கடிக்கும் போதல் போல போயிடும். அப்ப ஜனங்கள் செய்வதறியாது திகைத்து நிற்பார்கள். அதாவது எசேக்கியேல் 7:16.
அவர்களில் தப்புகிறவர்கள் தப்புவார்கள், ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் தன் அக்கிரமத்து நிமித்தம் துக்கிட்டு கூப்பிடுகிறார்.
ஆமா, தப்பிக்குவாங்க. அநேக ஜனங்கள் கூட தப்பிச்சிருவாங்க. தப்பிச்சாலும் கூட அங்க ஜனங்கள் நொந்து போயிருக்கிற நிலைமையில இருக்கு. உலகம் முழுவதும் கவர்மெண்ட்ஸ் இருக்காது, மதங்கள் இருக்காது, அமைப்புகள் இருக்காது, பொருளாதார ரீதியாக ஒண்ணுமே இருக்காது. ஜனங்கள் என்ன பண்ணுவானுங்க, அப்படியே நிர்கதியாக நிற்கும் போது தேவன் ஆச்சரியமான ஒரு விஷயத்த அங்க செய்யறதாக போனவர் நம்ம பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஒரு கிளைமேக்ஸ் தேவன் உருவாக்க போகிறார். அப்போ எல்லா தேசங்களையும் இந்த டைம்ல இஸ்ரேலை நோக்கிறதுக்கே வைக்கிறார். நீங்க இன்னைக்கு கூட அந்த காலத்துல தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், லேட்டஸ்ட் இஸ்ரேல் என்ன போயிட்டு இருக்குங்க. பெரிய பெரிய செய்திகள் எல்லாம் இந்தியா பாகிஸ்தான் வார பத்தி கூட பேச மாட்டாங்க, இஸ்ரேல் பத்தி தான் இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபையிலே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப இஸ்ரேலை மையமாக வச்சு தேவன் இந்த உலகத்தை முடிவுக்கு கொண்டு வர போறார். எப்படின்னா, முழு உலகத்தையும் இஸ்ரேலுக்கு விரோதமாக தேவன் கொண்டு வருவார். கொண்டு வரும் போது அந்த உலகத்தில் அந்த 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 நாளில் இஸ்ரேலை தேவன் ஆச்சரிய விதமாக அவர் காப்பாற்றுவார். அதாவது அநேக வசனங்கள் இருக்குதுங்க, பட் டைம் ஆனதுனால நான் அது முடிக்கிற நோட்ஸ்ல நீங்க அதை படிக்கலாம். ஆனா அந்த இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்த எல்லா தேசங்களையும் தேவன் சிதறடிக்க பண்ணுவார். ஏன்னா ஏற்கனவே அவங்க என்ன எடுக்கிறாங்க, நொந்து போய் இருக்கிறாரு. ஆனா இஸ்ரேலுக்குள் அபரிதமான வளர்ச்சி இருக்கும். அந்த அபரிதமான வளர்ச்சி பார்க்கும் போது ஜனங்கள் அந்த இஸ்ரேல் கூட போய் தங்களை சேர்த்துக் கொள்வார்கள். இதெல்லாம் கூட நம்ம பார்க்கிறோம். அதான் அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்துல அந்த யோர்தான் நதியினுடைய மறைப்பொருள் நீங்க கேட்டிருப்பீங்க. அதுல 1000 மூலம் அளக்கும் போது தண்ணி என்னாயிட்டே வந்துச்சு, மேல மேல வந்துட்டே வச்சுங்களா. இடுப்பு முதல்ல கணுக்கால், அப்புறம் முழங்கால், அப்புறம் இடுப்பு, அப்புறம் தலைக்கு மேல தண்ணி போச்சுல. அது போல இஸ்ரேலில் உலகத்தின் ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ உலகத்துல எல்லா ஜனங்களும் இஸ்ரேலுக்குள் நடக்கிற ஆசீர்வாதமான காரியங்களை பார்த்து இஸ்ரேலுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விடுவார்கள். அப்ப உயிரோடு இருக்கிற ஜனங்கள் மேல் முதலாவது ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஸ்டார்ட் ஆகும். அதற்கப்புறம் மறித்து போன ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல் அது நடைபெறும். அப்ப இஸ்ரேல இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவன் இருக்கிற விஷயத்தை ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். அப்போ உண்மை தேவனுக்கு தங்களுடைய வணக்கத்தை அவர்கள் செலுத்தும் காலம் வரும். ஏற்கனவே பார்த்தோம், அதாவது சியோனிலிருந்து வேதமும் ஜெருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் அங்கே புறப்படும் சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்ல, ஜனங்கள் வந்து ஜெருசலத்துக்கு ஓடி வருவார்கள். மட்டுமில்ல, தங்களுடைய எல்லா விதமான கெட்ட காரியங்களை விட்டுட்டு ஜெருசலேமுக்கு அவர்கள் வருவார்கள் பார்க்கிறோம். உண்மை அதாவது நீதியும் நியாயமான சத்தியத்துக்குரிய காரியங்களை தேடுறதுக்கு ஆரம்பித்து விடுவார்கள். எரேமியா 16:19-20, எரேமியா 16:19-20.
என் பெலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமாக கர்த்தாவேன், புறஜாதிகள் பூமியில் இருந்து உமிழ்த்து வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் மாயையையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள்.
அப்புறம்
மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ, அவைகள் தேவர்கள் அல்லவே. அதனால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரியப்பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரியப்பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள்.
அப்பொழுது உலகத்தின் ஜனங்கள் உண்மை தேவன் பத்தி தெரிந்து கொள்வார்கள். ஏசாயா 17:7-8.
கர்த்தரை நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கை கொண்ட மனுஷன் பாக்கியவான், அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும்
கரெக்டா. 17:7-8.
அக்காலத்திலே மனுஷன் தன் கைகளின் கிரியையாகிய பீடங்களை நோக்காமலும், தன் விரல்கள் கொண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையை நோக்கி கொண்டு.
அவன் கண்கள் என்று சொல்லும் போது அவங்களுடைய மனக்கண்கள் யாரை நோக்கி இருக்கோம்னா, கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இதாவது தேவனே நம்முடைய கர்த்தராக இயேசுவை அவர் புரிந்து கொள்வார்கள். ஏசாயா 30:22.
உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்கள் பொன் ஆடை ஆபரணங்களையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரித்துவிட்டு அதை தீப்போ
என்பாய். எப்படி நினைக்கிறாரு சாமிகள் எல்லாம் தீட்டு மாதிரி நினைக்கிறாங்க, எல்லாம் குடிங்க வீசிடுவாங்க, கட்டைகளை பொம்மைகளை எல்லாம் அதெல்லாம் வைக்கவே மாட்டாங்க. யாரை பார்த்து இருப்பாங்கன்னா வித வகை தேவனுக்கு அவனுடைய உலகத்தின் ஜனங்களுடைய ஞாபகம் அங்கே போகும். அப்போ அதை பத்தி சங்கீதம் 22:27-28
பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும், ராஜ்யம் கர்த்தருடையது.
அப்போ உலகத்தின் முடிவு, உலகத்தினுடைய எல்லா ஜனங்களும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் தேவனிடத்தில் மனம் திரும்புவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ராஜ்யத்துல கர்த்தராக இயேசுனுடைய அந்த ராஜ்யம் பிரகாசமாக வெளிப்படும் போது ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஏசாயா 25:9
அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும்.
உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் ஒரே தேவனுடைய வணக்கம் வரும்போது எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அப்ப கர்த்தரா இயேசுவையும் நம்முடைய பிதாவாகிய தேவனையும் அவர் ஏற்றுக்கொள்ளும் போது அனைத்து ஜனங்களும் ஒரே தேவனை அவர்கள் வணங்கும் போது அதெல்லாம் சொன்னாரு, பூமியெல்லாம் நெரிசல் நடந்தினாலும் ஆனாலும் அந்த ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு என்னை தொழுது கொள்ளும்படி அவருடைய பாஷையை நான் சுத்தமான பாஷையாக மாறப்படுவேன் அப்படின்னாரு. அப்ப அந்த சுத்தமான பாஷை என்பது என்னன்னா சத்தியம். உலகத்தின் அனைத்து ஜனங்களும் தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்வார். இஸ்ரேல் ஜனங்களை தேவன் ஆச்சரியமாக காப்பாற்றும் போது அந்த பகுதியை விரோதமாக வருகிற எல்லா தேசங்களுக்கும் இன்னைக்கெல்லாம் இஸ்ரேல்னு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. யாரு போய் அத்தனை பேர் சேர்ந்து அமெரிக்காவே சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தேவனால் ஆச்சரியமாக காப்பாற்றும் போது உலகத்தின் ஜனங்கள் இஸ்ரேலில் போய் சேர்ந்துருவார். இஸ்ரேலிலிருந்து தேவனுடைய வசனம் உலகம் எங்கும் புறப்படும், ராஜ்யம் கூட இஸ்ரேலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக பரவி முழு உலகத்துக்கும் அது போகும். கடைசியாக உலகத்தின் அனைத்து ஜனங்களும் உயிரோடுகிற ஜனங்களும் மறித்து போய் உள் தெரிந்து வருகிற அனைத்து ஜனங்களும் நம்முடைய கர்த்தராக இயேசுவையும் நம்முடைய தேவனையும் அவரை தெரிந்து கொண்டு அவருக்கே அவர்கள் சதா காலங்களிலும் துதி செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த பூமியில ரொம்ப சமீபத்தில் நம்ம வந்து நிற்கிற சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும்போது இந்த ஆறுமுகதோன் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவெனில் அழிவின் பள்ளத்தாக்கு. அழிவின் பள்ளத்தாக்குன்னு என்னன்னா இஸ்ரேல நடந்த அழிவின் பள்ளத்தாக்கு. இஸ்ரேல சில மூன்று முக்கியமான போர்கள் நடந்தது, அது வந்து நிழலாக நம்ம பார்க்கலாம் வேற ஒரு நாளில். அதாவது கிதியோனுக்கும் மீதியானியர்களுக்கும் அப்புறம் இன்னும் சவுலுக்கும் பெலிஸ்டர்களுக்கும் இவங்களுக்கு நடந்துச்சு. அதே போல வந்து யோசியாவுக்கும் ஃபார்வோன் எகிப்து ராஜாவுக்கும் நடந்துச்சு. ஆனா அருமேகதோன் என்பது அந்த இஸ்ரேல இருந்த ஒரு மெகிதோ பள்ளத்தாக்கு, அது ஒரு பேட்டரி ஃபீல்டு, அங்கதான் நடந்துச்சு. ஆனா வெளிப்படத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த அருமேகதோன்ன்ற அந்த வார்த்தை அதனுடைய பொருள் அழிவின் மலை. ஆனா அது இஸ்ரேல் இருக்கிறது இல்ல, அது அடையாள பாஷையில பேசுகிறது. அருமேகதோன் என்பது முழு உலகத்தையே குறிக்கக்கூடியதாக இருக்கு. முழு உலகமே எப்படி இருக்குன்னா அது ஒரு போராட்ட களமாக அப்பொழுது இருக்கும். எதுக்கு எதுக்கு போராட்டம்னா சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும், ட்ரூத் அண்ட் எரர், அப்புறம் ஒளிக்கும் இருளுக்கும், லைட் அண்ட் டார்க்னஸ், மூட நம்பிக்கைகளுக்கும் சத்தியத்துக்கும், அப்புறம் கேபிட்டல் அண்ட் லேபர், எஜமானுக்கும் முதலாளி முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டில் ஃபைனல் அது நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, இதுக்கு அப்புறமும் ஒன்று இப்பவே அது வந்து நடந்து கொண்டிருக்குது. அது கிளைமேக்ஸ்ல வந்து முடியும் இந்த உலகம். அதுக்கப்புறம் இஸ்ரேல்ல கண்ணுக்கு தெரியற மாதிரி கர்த்தருடைய சமாதானமான ராஜ்யம் இந்த உலகத்தில் அது நடக்கும். ஆம், அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் நீங்க வரளவுக்கு புரிஞ்சிட்டு இருப்பீங்க. முடிவின் காலத்துல நம்ம இருக்கிறோம், மட்டும் இல்ல கர்த்தருடைய வருகையின் நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆசீர்வாதமான நாட்களில் கூட இருக்கிறோம். அதே டைம்ல நம்முடைய ரட்சிப்பு நம்ம பக்கத்தில் இருக்கிற நாட்களில் கூட இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம் அனைவரும் பயன்படுத்தி நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் வழி நடத்துவார். அடுத்த வாரத்தில் நம்மளுடைய கிளாஸ் வந்து ரொம்ப முக்கியமானது, அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள் மற்றும் அந்நிய பாஷைகள் குறித்து அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம்.
அன்பன் சோழ சோழ இன்னைக்கு கூட நம்ம அருமகதன் குறித்து தெளிவாக பார்த்தோம். அது குறித்து என்னென்னவோ நினைச்சிட்டு இருப்போம். இன்னைக்கு அன்மகத்தில் என்னன்னு சொல்லி தெளிவாக எனக்கு தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. இன்னும் அடுத்த வர இருக்கிற சப்ஜெக்டில் இன்னும் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு, நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற அற்புத அடையாள தீர்க்க தரிசனம். சகோதரர் சொன்ன மாதிரி அந்த சப்ஜெக்ட் மிஸ் பண்ணிடாதீங்க, திரும்ப கிடைக்கவே கிடைக்காது அந்த சப்ஜெக்ட். அந்த மாதிரி ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டு, சகோதரர் எடுக்கிறப்ப நீங்கள் அதை அட்டன் பண்ணிக்கோங்க. நாளைக்கு முடிஞ்சளவு நம்ம கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கிற பக்கத்தில் இருந்தால் கூட அவங்கள்ட்டே சொல்லுங்க. இன்னைக்கு வராதவங்கள்ட்ட சொல்லுங்க. நாளைக்கு ஒரு முக்கிய அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான சப்ஜெக்ட்டு அப்படின்னு சொல்லுங்கள். அதை பயன்படுத்திக்கோங்க. தேவன் வழி நடத்துவா. இறுதி ஜபமாக சகோதரர் சாமி அவர்கள் ஜபிக்குமாறு போகிறார்.